நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் டிசம்பர் 16 1959 அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில் என்ற இடத்தில் உள்ள பிரென்னம் கூடாரத்தில் வாட் இஸ் தி ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவி என்பது என்ன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
A meeting. This meeting is to be a little different meeting than what we usually have here.
நாம் இங்கு வழக்கமாக நடத்தும் கூட்டத்திற்கு இந்த கூட்டம் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டியுள்ளது.
Mostly every time when we come together here, it's a meeting to, for the healing of the sick and for the physical needs.
நாம் ஒவ்வொரு முறையும் இங்கு கூடி வரும்போதும் பெரும்பாலும் அக்கூட்டங்கள் சரீர தேவைகளுக்காகவும் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதுமான கூட்டங்களாயிருக்கும்.
It's the emphasis is put upon that.
அதாவது அக்கூட்டங்களில் அதற்கு முக்கியத்துவம் செலுத்தப்படும்.
But tonight we have started this revival for the healing of the soul, the spirit of the man.
ஆனால் இன்றிரவு ஆத்மாவின் மனிதனின் ஆவியின் சுகத்திற்காக இந்த எழுப்புதலை நாம் துவங்கியுள்ளோம்.
However, the Lord willing, Sunday morning, at Sunday school, Sunday morning, we are going to have a prayer for the sick and a regular line of healing for Sunday morning, the Lord willing.
இருந்த போதிலும் கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு காலை ஞாயிறு பள்ளியின் போது நாம் வழக்கமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு காலை வழக்கமான ஜெப வரிசை அமைப்போம்.
And these week nights we are greatly pressed to speak on the eternal things for the soul.
ஆனால் இந்த வாரத்தின் இரவுகளில் ஆத்மாவிற்கான நித்தியமான காரியங்களை பற்றி பேசுவதற்கு அதிகமாக ஏவப்படுகிறோம்.
We know that when a body is healed, that makes us all happy.
இப்பொழுது ஒரு சரீரம் சுகமடையும் போது அது நம் எல்லாரையும் மகிழ்விக்கிறது என்று நாம் அறிவோம்.
Because we know that it definitely shows that our God heals the sick.
ஏனென்றால் நம்முடைய தேவன் வியாதிகளை சுகப்படுத்துகிறார் என்பதை அது நிச்சயமாய் காட்டுகிறது என்று நாம் அறிவோம்.
But that sick person, if they live long enough, will perhaps be sick again.
ஆனால் அந்த சுகவீனமான மனிதன் சுகமடைந்த பின்னர் நீண்ட காலம் ஜீவிப்பானே ஆனால் ஒரு காலம் அவன் மீண்டும் சுகவீனமாகலாம்.
Maybe with the same disease that they were healed of. And that doesn't take away healing.
ஒரு கால் எந்த வியாதியிலிருந்து சுகமடைந்தானோ அதே வியாதியை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம். அதனால் அது சுகமடைதல் இல்லை என்று கூற முடியாது.
The doctor will give medicine for pneumonia and maybe 2 days later they'll die with pneumonia after he's pronounced them well.
வைத்தியர் நுமேன ஜுரத்துக்காக மருந்து கொடுக்கிறார், நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் என்று அவர் அறிவித்து 2 நாட்கள் கழித்து ஒரு கால் அந்த நுமேன வியாதியினால் மறுத்து
போகின்றனர்.
அது மறுபடியுமாய் வந்துவிடுகின்றது.
But when that soul is healed, you have then in you eternal life.
ஆனால் அந்த ஆத்மாவான சுகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அப்பொழுது உங்களுக்குள் நித்திய ஜீவனை பெறுகின்றீர்கள்.
And I believe that we are so close to the coming of the Lord Jesus that it behooves us to do all that we possibly can to bring every soul to the kingdom.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் மிகவும் சமீபமாய் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். எனவே நம்மால் இயன்ற யாவற்றையும் செய்து எல்லா ஆத்துமாக்களையும் ராஜ்யத்திற்கு கொண்டு வரவும்.
And to bring the kingdom to the people. Amen. That we might be healed of our spirits.
நம்முடைய ஆவிகள் சுகமடையும்படியாக ராஜ்யத்தை ஜனநடத்திற்கு கொண்டு வர வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது.
I believe that the body of Jesus is the sickest body that I know of.
எனக்கு தெரிந்த மட்டில் இயேசுவின் சரீரம் தான் மிகுந்த வியாதிப்பட்ட ஒரு சரீரம் என்று நான் நம்புகிறேன்.
That is the body, spiritual body of Christ on earth is very sick.
அதாவது சரீரம் என்றால் பூமியின் மீது உள்ள கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரமானது மிகவும் சுகவீனமாய் உள்ளது.
And now, we're not planning on keeping you too long of a night.
இரவில் நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்க நான் திட்டமிடவில்லை.
Because on the first night we don't have room to seat our beloved friends.
ஏனென்றால் நம்முடைய அருமையான நண்பர்களை உட்கார வைக்க நேற்றிரவு போதுமான இடவசதி இல்லாமல் போயிற்று.
We are in the project of building a new church, a big tabernacle right here on these lots.
இங்கேயே இந்த இடத்திலேயே ஒரு சபை கூடாரத்தை
or wherever the Lord will lead, but as far as we know here.
அல்லது கர்த்தர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே கட்டும்படியான ஒரு திட்டத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரிந்த மட்டில் இங்கேயே தான் இருக்கும்.
And now we have given out the meeting Wednesday through Sunday.
புதன் துவங்கி ஞாயிறு வரைக்கும் நடக்கவிருக்கும் கூட்டங்களின் அறிவிப்புகளை அறிவித்து விட்டோம்.
But then it's Sunday, it's closing into Christmas holidays, but it whenever the Lord tells us to stop, that'll be the time.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமையானது கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களின் துவக்கத்திற்கு முடிகின்ற நாளாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் எப்பொழுது நிறுத்த சொல்கிறாரோ அதுவே நம்முடைய நேரமாயிருக்கும்.
We don't know just what the results will be.
விளைவுகள் என்னவா இருக்க போகின்றது என்று நாம் அறியோம்.
But believing that the folks here at the tabernacle and our sister churches.
ஆனால் இந்த கூடாரத்தில் உள்ள ஜனங்களும் நம்முடைய சகோதரி சபைகளும்
which is one of them is the holiness tabernacle at Utica, which Brother Grim Snelling is a pastor.
அதாவது யூட்டிகாவில் உள்ள பரிசுத்த கூடாரம் சகோதரன் கிரஹாம் ஸ்னெல்லிங் அதற்கு போதகராக இருக்கிறார்.
And in New Albany, where Brother Junie Jackson is pastor.
சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் போதகராக இருக்கின்ற நியூ அல்பானியாவில் உள்ள சபை.
And also out on the highway where Brother Ruddle is pastor.
அங்கே அந்த பெரும்பாதையில் உள்ள சகோதரன் நடல் போதகராக இருக்கின்ற சபை போன்றவை.
We and the sister churches of this tabernacle, we are trying to bring our people into a better fellowship with Christ.
நாமும் நம்முடைய சகோதரி சபைகளுமான இவர்களுமாய் நம்முடைய ஜனங்களை கிறிஸ்துவிடம் ஒரு மேலான ஐக்கியத்தை உடையவளாய் இருக்கும்படி முயற்சிக்கிறோம்.
That's our purpose.
அதுதான் எங்களுடைய நோக்கம்.
So I have chosen to read and to teach on for the next few nights.
ஆகவே நான் வாசிக்கவும் உபதேசிக்கவும் அடுத்த சில இரவுகளை தெரிந்து கொண்டேன்.
Tonight I want to speak on the subject of what is the Holy Ghost.
இன்றிரவு நான் பரிசுத்த ஆவி என்பது என்ன என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன்.
And tomorrow night I want to preach on what was it given for.
நாளை இரவு பரிசுத்த ஆவி எதற்காக அளிக்கப்பட்டது என்ற பொருளின் பேரில் பேச போகிறேன்.
And on Friday night, and to the recorders, I don't want this recorded Friday night.
ஒலிப்பதிவு செய்பவர்களுக்கு வெள்ளி இரவின் செய்தியை ஒலிப்பதிவாக்க வேண்டாம்.
How do I get the Holy Ghost and how do I know when I have it?
அதாவது பரிசுத்த ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை பெற்றுக்கொண்ட போது பெற்றுக்கொண்டேன் என்று எப்படி அறிந்து கொள்வது என்பதை குறித்து பேச போகிறேன்.
Then we will just let then see what the Lord will lead us for Saturday and Sunday.
அதற்கு பிறகு சனி ஞாயிறு இரவுகளுக்கு தேவன் என்ன நடத்த போகிறார் என்றே நாம் பார்ப்போம்.
And Sunday morning a healing service and another evangelistic service for Sunday night.
ஞாயிறு காலையின் போது ஒரு சுகமளிக்கும் ஆராதனையும் ஞாயிறு இரவின் போது ஒரு சுவிசேஷ ஆராதனையும் இருக்கும்.
And now we want everyone to know that. And I know the recorders is running in the back room, and we wish to say this.
நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒளிப்பதிவாளர்கள் பின்னால் உள்ள அறையில் பதிவாக்குகிறார்கள். இதை நாங்கள் கூற விரும்புகிறோம்.
Because in these meetings like this, on the evangelistic type, we have people from different denominations of churches which has been taught in their own fear or belief, each one.
ஏனென்றால் தங்கள் தங்கள் சொந்த விசுவாச அபிப்பிராயங்களால் போதிக்கப்பட்ட பலதரப்பட்ட ஸ்தாபன சபைகளின் ஜனங்கள் இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டங்களில் கலந்து கொள்ளுகின்றனர்.
And that's all right.
அதனால் பரவாயில்லை.
I have never wanted to be guilty of sowing discord among brethren.
சகோதரர்கள் மத்தியில் முரண்பாடு விதைத்த குற்றத்துக்கு ஆளாக நான் ஒருபோதும் விரும்புவதில்லை.
And out in the meetings, I just preach on the great evangelical truths of the Scripture, on what brethren who sponsor my meeting believe in.
வெளியே நடத்தும் கூட்டங்களில் என்னுடைய கூட்டங்களை ஒழுங்கு செய்பவர்கள் விசுவாசிக்கும் வேத வார்த்தைகளின் மகத்தான சுவிசேஷ சத்திய வசனங்களின் பேரில் தான் நான் பிரசங்கிக்கிறேன்.
But in the tabernacle here, I want to speak on what we believe.
ஆனால் இந்த ஜப கூடாரத்திலோ நாம் விசுவாசிப்பவர்களை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன்.
Therefore, if you do not understand it, I would be very happy to have a little letter or note from you to ask me a question of why that we believe it thus.
ஆகையினால் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் ஏன் அமிடமாய் விசுவாசிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியோ அல்லது ஒரு குறிப்போ அல்லது ஒரு சிறு கடிதமோ உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்வது எனக்கு மகிழ்ச்சியை தரும்.
And I would be glad to try to explain it the best that I can.
என்னால் இயன்ற மேலான விதத்தில் அதை உங்களுக்கு விளக்கிச் சொல்ல சந்தோஷிப்பேன்.
You know, every church, if you don't have a doctrine, you're not a church.
எந்த ஒரு சபையும் தங்களுக்கென்று ஒரு உபதேசத்தை உடையவர்களா இல்லை என்றால் அவர்கள் ஒரு சபை அல்ல என்று உங்களுக்கு தெரியும்.
You've got to have something that you stand for. Some principles that you're holding up.
ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஆதரிக்கும் சில கொள்கைகளுக்காக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
And regardless of what a person's affiliation or denomination might be, if that person is born of the Spirit of God, that's my brother or my sister.
ஒரு நபருடைய இணைப்போ அல்லது ஸ்தாபனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அக்கறை இல்லை. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களாய் இருப்பார்களே ஆயின் அவர்கள் என்னுடைய சகோதரனும் அல்லது என்னுடைய சகோதரியுமாய் இருக்கிறார்கள்.
Regardless of we might differ in other things as far as east from the west, but we are still brothers.
மற்ற காரியங்களில் நாம் வேறுபடலாம், கிழக்குக்கும் மேற்குமாய் வித்தியாசப்படலாம், அப்படி இருந்தாலும் நாம் சகோதரர்கள் தான்.
And I would not do nothing but try to help that brother for a closer, better walk to Christ.
கிறிஸ்துவோடு கூட இன்னும் மேலாயும் நெருக்கமாயும் நடக்கும்படியாக நான் அந்த சகோதரனுக்கு உதவி செய்ய முயற்சிப்பேனே அல்லாமல் வேறொன்றையும் செய்ய முயற்சிக்க மாட்டேன்.
And I believe any real true Christian would do the same for me.
எந்த ஒரு அசலான உண்மையான கிறிஸ்தவனும் அவிடமாகவே எனக்கு செய்வான் என்று நான் நம்புகிறேன்.
Now I've asked this tabernacle.
இந்த கூடாரத்தை சேர்ந்தவிடத்தில் இந்த விடமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
Now, we're not entering into this just for a protracted meeting.
நீண்டதொரு பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதற்குள் பிரவேசிக்கிறதில்லை.
I want to enter into this and I want you and have asked you to burn every bridge that's behind you and make every sin right.
உங்களுக்கு பின்னாக இணைக்கக்கூடியதாக இருக்கின்ற யாவற்றையும் உடைக்கவும் எல்லா பாவத்தையும் சரியாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளவும்.
That we're coming into this with all that's in our hearts and lives.
எங்களுடைய இருதயங்களுக்குள்ளும் ஜீவியங்களுக்குள்ளும் இருக்கின்ற எல்லாவற்றோடும் இதற்குள் பிரவேசிக்கிறோம்.
We must come here for the sole purpose of getting our souls ready for the coming of the Lord. And for no other purpose.
கர்த்தருடைய வருகைக்கு நம்முடைய ஆத்துமாக்களை ஆயத்தமாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கே அல்லாமல் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வரவில்லை.
And as I have spoken and said that maybe sometime I might teach or say something that might be a little contrary to what someone else, the way they believed it.
நான் பேசி சொன்னது போன்று மற்றவர்கள் விசுவாசிப்பதற்கும் அல்லது கூறினதற்கும் சற்று முரணாய் ஒரு கால் நான் உபதேசிப்பதும் அல்லது கூறுவதும் காணப்படலாம்.
I did not come for controversy, you see.
கருத்து வேறுபாடு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை என்பது உங்களுக்கு புரிகின்றதா?
We are here to make ready the coming of the Lord.
கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் இங்கே இருக்கிறோம்.
And I think that this little group,
இந்த சிறு கூட்டமும் கூட அப்படியே என்று நான் நினைக்கிறேன்.
I've got some visiting brethren with me here I know from different places. And we're happy to have him.
பல வித்தியாசமான இடங்களிலிருந்து இங்கே வந்து விஜயம் செய்த சகோதரர்கள் நம்மிடையே உண்டு. அவர்கள் வந்தமைக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்.
And no doubt but what out through the audience there's others from out of town, from around our little adjoining cities here.
அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் உள்ளவர்களினூடாக நோக்கி பார்த்தால் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வந்தவர்களும் சுற்றிலும் உள்ள பட்டணங்களிலிருந்து வந்தவர்களும் கூட இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை.
We're happy to have you and so appreciative of you if you love us well enough to come to hear these things.
நீங்கள் வந்திருப்பதனால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவ்வளவாய் பாராட்டுகிறோம். நீங்கள் எங்களை நேசிக்கிறதுனால் இந்த காரியங்களை கேட்கும்படியாய் இங்கு வந்திருக்கிறீர்கள்.
God, may you take home with you, my brother, sister, the richest treasures God can pour in your heart, is my prayer.
என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் உங்களுடைய இருதயங்களில் ஊற்றக்கூடிய மிகுந்த ஐஸ்வர்யத்தை உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது.
And to this little tabernacle, seeing I believe that it is one of the finest people that I believe that's on earth goes to this tabernacle.
இந்த கூடாரத்துக்கு வருபவர்கள் இந்த பூமியில் இருக்கின்ற அருமையான ஜனங்களில் ஒருவர் என்று நான் நம்புகிறேன் என்பதை இச்சிறு கூட்டத்தாருக்கு நான் கூற விரும்புகிறேன்.
I never said all the finest people.
எல்லா அருமையான ஜனங்களும் இங்கு வருகின்றனர் என்று நான் கூறவில்லை.
I said some of the finest people on earth go to this tabernacle.
பூமியின் மேல் உள்ள அருமையான ஜனங்களில் சிலர் இந்த கூடாரத்துக்கு வருகின்றனர் என்று கூறினேன்.
But as day by day entering back from meeting to meeting, I see a great need of this tabernacle, a great need in it.
ஒவ்வொரு நாளும் கூட்டத்திற்கு கூட்டம் நான் பின்பக்கமாய் நுழையும் போதும் இந்த கூடாரத்தின் ஒரு பெரிய தேவையை, அதில் ஒரு மகத்தான தேவையை நான் காண்கிறேன்.
And that's for a filling or consecration, a deeper life, a closer walk with God.
அதாவது ஒரு நிறைவுக்காக அல்லது ஒரு பிரதிஷ்டைக்காக ஒரு ஆழமான ஜீவியத்திற்காக தேவனோடு ஒரு நெருக்கமான நடையை உடையதாயிருக்க.
And I have promised them to do this, to have this message is for them.
இதை செய்வதாக இந்த செய்திகளை அவர்களுக்கு அளிப்பதாக நான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன்.
And we're glad to bring you in and fellowship with us around the Word of God as we teach and try to bring out.
இவைகளை நாங்கள் உபதேசித்து வெளியே கொண்டு வர முயற்சிக்கிற வேளையிலே உங்களை உள்ளே கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை சுற்றி எங்களோடு ஐக்கியம் கொள்ள செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
Now the first three nights we will not be taking a subject to preach on, but a message to teach from the Word of God.
முதல் மூன்று இரவுகளுக்கு பிரசங்கிக்கத்தக்கதாக நாம் ஏதும் ஒரு பொருளை எடுக்கப் போவதில்லை. ஆனால் உபதேசிக்க ஒரு செய்தியை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுக்கப் போகிறேன்.
And now, for I would not ask anyone to do anything that I would not do myself.
நான் செய்யாத எந்த ஒரு காரியத்தையும் உங்களை செய்யும்படியாய் நான் கேட்டுக்கொள்ள மாட்டேன்.
And this week has been a complete Calvary for me.
இந்த வாரம் முழுவதுமாய் அது எனக்கு ஒரு கல்வாரியாய் இருந்தது.
I've been so close to the blacking out as I would place it till I was almost beside myself.
நான் அவ்வளவு நெருக்கமாக போய் கூற வேண்டுமானால் அந்தகாரம் அடைந்து நானே எனக்கு பக்கத்தில் இருப்பது போல ஆயிற்று.
But I have completely surrendered every will and everything that I know of to the Lord.
ஆனால் நான் என்னுடைய எல்லா சித்தத்தையும் நான் அறிந்த எல்லா காரியங்களையும் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன்.
The other night at around little after midnight, wife and I, after setting up and praying and talking to the Lord.
அந்த ஒரு இரவு நள்ளிரவுக்கு சற்று கழித்து நானும் என் மனைவியுமாய் கண்விழித்து உட்கார்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டும் பேசிக் கொண்டும் இருந்தோம்.
Across a little footstool in our front room with two open Bibles, we consecrated ourselves anew to God for our complete service.
முன்னறையில் ஒரு பாதபடிக்கு முன்பாக எங்களுடைய இரு வேதாகமங்களும் திறந்தவாறு இருக்க ஒரு முற்றிலுமான சேவைக்காக மறுபடியுமாக தேவனிடத்தில் எங்களை பிரதிஷ்டை செய்தோம்.
That we would surrender our own wills and everything and every negative thought and to serve the Lord Jesus.
அதாவது கர்த்தராகிய இயேசுவுக்கு சேவை செய்யும்படியாக எங்களுடைய சுய சித்தத்தையும் எல்லா காரியங்களையும் எல்லா முரணான கருத்துக்களையும் அவருடைய ஒப்புவித்து பிரதிஷ்டை செய்தோம்.
Not trust that that's been your attitude too, that you've done the same thing.
உங்களுடைய மனப்பான்மையும் கூட அப்படியாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Then when we are coming tonight, we're coming up on holy ground among a people who's been praying and fasting and making restitutions and getting ready to receive something from God.
அப்படியானால் இன்றிரவு நாம் வரும் பொழுது ஜெபித்துக்கொண்டோம், உபவாசித்துக்கொண்டோம், ஈடு செய்து கொண்டோம், தேவனிடத்திலிருந்து ஏதோ காரியத்தை பெற்றுக்கொள்ள தங்களை ஆயத்தப்படுகின்றவர்களுமான ஜனங்கள் மத்தியில் நாம் வரும் பொழுது நாம் பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் வருகின்றவர்களாய் இருக்கிறோம்.
And I know that he that will come hungry will not go away hungry, but God will feed with the bread of life.
பசியோடு வருகிறவன் பசியோடு திரும்பி போக மாட்டான், ஆனால் தேவன் அவனை ஜீவ அப்பத்தினால் போஷிப்பார் என்று நான் அறிவேன்.
Now before we read from his sacred book, let us bow our heads just a moment for prayer.
அவருடைய புனித வேதாகமத்திலிருந்து நாம் வாசிப்பதற்கு முன்னர் நம்முடைய தலைகளை சிறிது நேரம் ஜெபத்திற்காக வணங்குவோம்.
Lord, there has already been prayer offered in this place tonight.
கர்த்தாவே, இன்றிரவு இந்த இடத்தில் ஏற்கனவே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுள்ளது.
There has been the songs of Zion has been sung by your children.
உம்முடைய பிள்ளைகளால் சியோனின் கீதங்கள் பாடப்பட்டாயிற்று.
Their hearts has been lifted up.
அவர்களுடைய இருதயங்கள் உம்மிடம் உயர்த்தப்பட்டாயிற்று.
And we have come here to consecrate ourselves to thee and to worship thee from the depths of our soul.
எங்களுடைய ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து எங்களை உம்மிடத்தில் பிரதிஷ்டை செய்யவும் உம்மை ஆராதிக்கவுமே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.
And we are calling this to your remembrance, Lord, that you said when you sat upon the mount and taught your disciples, blessed are they that do hunger and thirst for righteousness, for they shall be filled.
கர்த்தாவே, இதை உம்முடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நீர் மலையின் மேல் உட்கார்ந்து உம்முடைய சீஷர்களிடத்தில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நீர் போதித்துள்ளீர்.
You promised it, Lord.
கர்த்தாவே, நீர் அதை வாக்களித்திருக்கிறீர்.
We are coming tonight with open hearts.
நாங்கள் இன்றிரவு திறந்த இருதயத்துடன் வருகிறோம்.
We are coming hungering and thirsting. And we know you keep your promise.
நாங்கள் பசியோடும் தாகத்தோடுமாய் நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் அறிந்தவர்களாய் உம்மிடத்தில் வருகிறோம்.
As we endeavor to open up these sacred pages of the Bible, to read from it the contents,
வேதாகமத்தின் புனிதமான ஏடுகளை திறந்து அதில் அடங்கி உள்ளவைகளை வாசிக்க முற்படுகையில்,
may the Holy Spirit just take it to every heart.
பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை எங்களுடைய இருதயத்திற்குள் கொண்டு செல்வாராக.
May that seed fall down into deep, rich faith that will bring forth every promise that the word has made.
ஆண்டவரானது மிக ஆழத்தில் விழுந்து வார்த்தையானது வாக்களித்துள்ள எல்லா வாக்குத்தத்தையும் கொண்டு வரக்கூடிய கொடுத்த விசுவாசத்தை பிறப்பிப்பதாக.
Hear us, Lord, and cleanse us, and try us.
எங்களுக்கு செவி கொடுங்க தாவே, எங்களை சுத்திகரித்து எங்களை சோதித்து பாரும்.
And if there be any unclean thing about us, Lord, any unconfessed sin, anything that's not right, reveal it just now, Lord. We'll walk right straight and do it.
எங்களை குறித்து ஏதும் அசுத்தமான காரியமோ அறிக்கை செய்யப்படாத பாவமோ சரியாயிரியாக ஏதாவது காரியமோ இருக்குமானால் இப்பொழுது அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே, நாங்கள் நேராய் அதற்குள்ளாக போய் அதை செய்வோம்.
For we realize we're living in the shadows of the coming of the Lord Jesus.
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நிழலிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம்.
And we have, O holy God, come into the shadows of that justice tonight.
O parisutha devane, indiravu nyayathin nilgalukkul vanduvittom.
And we are pleading for a new dedication and consecration and filling of the Holy Spirit in our lives.
நாங்கள் ஒரு புதிய அர்ப்பணிப்புக்காக பிரதிஷ்டைக்காக எங்களுடைய ஜீவியத்திற்குள் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக நாங்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம்.
Seeing the revival fires begin to dim, let us throw on wood of the word that it might kindle a new fire that our hearts should be full of zeal.
எழுப்புதலின் அக்கினி மங்கி போனதை கண்டு வார்த்தையாகிய மரக்கட்டை துண்டுகளை அதற்குள் எறிவோம். அது ஒரு கால் ஒரு புதிய அக்கினியை தூண்டிவிட்டு எங்களுடைய இருதயங்கள் தேவ வைராக்கியத்தால் நிறையலாம்.
Sanctify us, Lord, through thy precious word and thy blood and thy grace, we plead.
உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தையின் மூலமாகவும் உம்முடைய ரத்தத்தின் மூலமாகவும் கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம்.
And all thanks and praise will be thine.
எல்லா நன்றியும் துதிகளும் உமக்கே உரித்தாகுக.
Take all prejudice from our hearts. Cleanse us, O Lord.
எங்களுடைய இருதயங்களிலிருந்து தவறான எண்ணங்களை எடுத்து போடும். எங்களை சுத்திகரியும் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே.
Give us pure hearts and clean hands and clean minds that we might come into thy sanctuary night after night rejoicing and filled with your spirit.
எங்களுக்கு சுத்தமான இருதயங்களையும் சுத்தமான கரங்களையும் சுத்தமான சிந்தையும் தந்து நாங்கள் ஒவ்வொரு இரவும் சந்தோஷத்துடனும் உம்முடைய ஆவியால் நெருக்கப்பட்டவர்களுமாக உம்முடைய பிரகாரங்களுக்குள் நுழையும்படியாய் செய்யும்.
We ask this in Jesus' name and for his sake. Amen.
அவர் நிமித்தமாகவும் இயேசுவின் நாமத்தினாலும் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமேன்.
I wish to read the word just now.
வார்த்தையை வாசிக்க இப்பொழுது நான் வாஞ்சிக்கிறேன்.
While I ask you to bring your Bibles, your pencils, your papers for scriptures.
உங்களுடைய வேதாகமங்களையும் பென்சில்களையும் காகிதங்களையும் கொண்டு வரும்படியாய் நான் கேட்கிறேன்.
You so desire so, it would be very fine.
நீங்கள் அவ்விதமாய் விரும்புவீர்களானால் அது மிகவும் அருமையாயிருக்கும்.
While you're getting to the 7th chapter of Acts to begin with,
இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7 அதிகாரத்திலிருந்து துவங்குவோம்.
To answer the question or to start in answering the question, what is the Holy Spirit?
கேள்விக்கு பதிலளிக்க அல்லது கேள்விக்கு பதிலை கொடுக்க பரிசுத்த ஆவி என்பது என்ன என்பதற்கு வேதத்தை திருப்புவோமாக.
There is nothing that will defeat Satan. There's never been nothing on the earth yet that would ever defeat Satan like the Word of God.
தேவனுடைய வார்த்தையை போன்று சாத்தானை தோற்கடிக்க அங்கு வேறெந்த காரியமும் கிடையாது. இது மட்டும் இனியும் என்றும் தேவனுடைய வார்த்தையை போன்று அவனை தோற்கடிக்க வேறெந்த காரியமும் இல்லை.
Jesus used it in his great battle. He said, it is written.
இயேசுவானவர் தம்முடைய மகத்தான போரில் அதை உபயோகித்து என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
And this morning while I've been listening a few days ago to a broadcast that seemed to want to tell that creation just come from some ashes blowing together.
சில நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் சிருஷ்டிப்பு எவ்விதம் உண்டானது என்பதை பற்றி எடுத்து கூறுவது போல் இருந்தது.
Some phosphate and a few chemicals of the earth and the warm sunshine created the germ of life and brought out life.
சில சாம்பல்களும் சில பாஸ்பேட்டுகளும் சில பூமியினுடைய ரசாயன பொருட்களும் சூரியனுடைய வெதுவெதுப்பான உஷ்ணமும் ஒன்றாய் சேர்ந்து ஜீவ அணுவை உண்டாக்கி ஜீவராசிகளை கொண்டு வந்தது.
How ridiculous when the sunshine will kill any germ of life.
சூரிய வெளிச்சமானது எந்த ஜீவ கிருமியையும் கொல்லக்கூடியதாய் இருக்கும் போது இது எவ்வளவு கேவலமானதாய் பரிகசிக்கிறதாய் இருக்கிறது.
Lay a germ out in the sunshine, it'll kill it immediately.
ஒரு கிருமியை சூரிய வெளிச்சத்தில் வையுங்கள், அது உடனேயே அதை கொன்று போடும்.
There is no such thing. But Satan trying to punch that at me.
அப்படி ஒரு காரியமும் இல்லை, ஆனால் சாத்தான் அதை கொண்டு என் மேல் எறிய பார்க்கிறான்.
After I'd taken my little Rebecca to school this morning and on the road back, I started to turn the radio on again and I thought I'd get into that stuff again, so I just turned it back off.
இன்று காலை என்னுடைய சிறு ரெபேக்காவை நான் பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பகையில் நான் ரேடியோவை மறுபடியுமாய் திருப்பின போது மறுபடியுமாய் அதே காரியத்தை கேட்க வேண்டி இருக்குமே நினைத்தேன். ஆகவே நான் அதை அணைத்து விட்டேன்.
And as I going on up the street, Satan said to me, he said, do you know that this man that you call Jesus was just a man like one day in his day like Billy Graham or Robert?
அப்படியாய் நான் வீதியில் போய்க் கொண்டிருக்கும் போது சாத்தான் என்னிடத்தில், உனக்கு தெரியுமா நீ இயேசு என்று அழைக்கின்றாயே அந்த மனிதன் பில்லி கிரஹாம் ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களை போன்று அவருடைய நாட்களில் ஜீவித்த ஒரு மனிதன்.
He was just a man that they began to have a few people to gather around him and to say he's a great man. And after a while he become greater and then he become a god to them.
அவர் ஒரு சாதாரண மனிதர். சில பேர் அவரை சுற்றி கூட்டம் கூடி அவரை ஒரு பெரிய மனிதன் என்று கூறினர். கொஞ்சம் கழித்து அவர் இன்னும் மகத்துவமானவரானார். அதற்கு பின்பு அவர்களுக்கு அவர் ஒரு கடவுளானார்.
And now it's scattered all over the world since he's dead and that's all.
ஆனால் இப்பொழுது அவர் மரித்து போனதினால் உலகம் எங்கும் அது பரம்பராயிற்று. காரியம் அவ்வளவுதான் என்று கூறினான்.
I thought, how a liar you are.
நீ எப்படியான ஒரு பொய்யன் என்று நான் நினைத்தேன்.
And then I turned just as I was crossing Grimm Street.
பின்னர் நான் கிரஹாம் வீதியை கடக்கையில் திரும்பி
I said, Satan, you that's talking to my conscience, I'd like to ask you a few things.
சாத்தானே, என்னுடைய உணர்வுடன் பேசுகின்றவனே, உன்னை சில கேள்விகளை கேட்க நான் விரும்புகிறேன்.
Who was it that the Hebrew prophets spoke of that would come?
எபிரேய தீர்க்கதரிசிகள் அவர் வருவார் என்று கூறினார்களே, அவர் யார்?
Who was the anointed Messiah?
அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா யார்?
What was upon those men who foresaw him and told his life thousands of years before he got here?
அவர் வருவதற்கு ஆயிரமான வருஷங்களுக்கு முன்னரே அவரை முன்னறிந்தும் அவருடைய ஜீவத்தை குறித்து முன்னறிவித்ததுமான அந்த மனிதர்கள் மேல் இருந்தது என்ன?
Who was it foretold it just to the letter?
ஒவ்வொரு எழுத்தின்படியாயும் அதை முன்னறிவித்தவர் யார்?
And when he came, they said he was numbered with the transgressors, and he was.
அவர் வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று. அவர் அப்படியே ஆனார்.
He was wounded for our transgressions, and he was.
நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார் என்றனர். அவர் அப்படியானார்.
He made his grave with the rich, but he would rise up the third day, and he did.
அவர் ஐஸ்வர்யவானோடே தம்முடைய பேதைக்குடியை நியமித்தார். ஆனால் மூன்றாம் நாளில் அவர் எழுந்திருப்பார் என்றனர். அதை அப்படியே செய்தார்.
And then he promised the Holy Ghost, and I've got it.
அதற்கு பின்னர் அவர் பரிசுத்த ஆவியை வாக்களித்தார். நான் அதை பெற்றுள்ளேன்.
So you just might as well get away from it, because it's written in the Word, and every word is true.
ஆகவே நீ ஒரு கால் அதை நின்று விலகி போகலாம். ஏனென்றால் அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாயிருக்கிறது என்று கேட்டேன்.
Then he left.
அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போனான்.
Just give him the word. That does it.
அவனுக்கு வெறுமன வார்த்தையை கொடுங்கள். அது காரியத்தை செய்யும்.
He can't stand that word, for it's inspired.
அவனால் அந்த வார்த்தைக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் வார்த்தையானது ஏவப்பட்டதாக இருக்கிறது.
Let's start reading tonight in the 7th chapter of the book of Acts.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்க துவங்குவோம்.
Then said the high priest, are these things so?
பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான்.
And he said, men and brethren and fathers, hearken, the God of glory appeared to our father Abraham when he was in Mesopotamia, before he dwelt in Charan.
அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி
And said unto him, get thee out of thy country and from thy kindred, and come into a land which I'll show thee.
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார்.
Then came he out of the land of the Chaldeans and dwelt in Charan. And from thence, when his father was dead, he removed him into this land wherein you now dwell.
அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவருடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார்.
And he gave him none inheritance in it, no, not so much as to set his foot on. Yet he promised that he would give it to him for a possession and to his seed after him, when as yet he had no child.
இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார்.
God spake on this wise, that his seed should sojourn in a strange land, and that they should bring them into bondage and entreat them evil for 400 years.
அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள்.
And the nation to whom they shall be in bondage will I judge, saith God. And after that shall they come forth and serve me in this country.
அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார்.
And he gave him the covenant of circumcision. And so Abraham begot Isaac and circumcised him the eighth day. And Isaac begot Jacob and Jacob begot the 12 patriarchs.
மேலும் விருத்து செய்தின உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது எட்டாம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள்.
Upon this place we wish to approach the subject which I think is the outstanding subject of today of the what is the Holy Spirit.
இந்த வார்த்தைகளினாலே நாம் நம்முடைய பொருளை அணுக விரும்புகிறோம். அது இன்றைய நாளின் மிகவும் முக்கியமான பொருள் என கருதுகிறேன். அதாவது பரிசுத்த ஆவி என்பது என்ன?
What is?
அது என்ன?
And now the reason I have taken these subject in line like this, you cannot come and receive the Holy Spirit unless you know what it is.
அடுத்தடுத்து இந்த பொருட்களை குறித்து பேச நான் தெரிந்து கொண்ட காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவி என்னவென்று நீ அறிந்து கொள்ளாமல் உன்னால் வந்து அதை பெற்றுக் கொள்ள முடியாது.
And you cannot receive it if you know what it is unless you believe it's given to you.
Amen.
And it's for you.
அது என்னவென்று அறிந்து கொண்டிருப்பதனால் உன்னால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. அது உனக்குத்தான் என்றும் அது உனக்கு கொடுக்கப்பட்டது என்றும் விசுவாசித்தால் ஒழிய பெற்றுக் கொள்ள முடியாது.
And then you cannot know whether you've got it or not unless you know what results it brings.
பின்னர் அது என்ன விளைவுகளை கொண்டு வரும் என்பதனை அறிந்திருந்தால் ஒழிய அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா இல்லையா என்பதனை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது.
So if you know what it is and who it's to and what action it brings when it comes, then you'll know what you've got when you get it.
ஆகவே அது என்னவென்றும் அது யாருக்கு என்றும் அது வரும்போது எந்த விதமான நடவடிக்கைகளை கொண்டு வருகிறது என்றும் அறிந்திருந்தால் நீ அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது என்ன பெற்றுக் கொண்டாய் என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்ள முடியும். புரிகின்றதா?
That just would settle it.
அது காரியத்தை தீர்த்து வைக்கும்.
Just like I was talking to our brother Jeffries today.
இன்று நான் நம்முடைய சகோதரன் ஜெஃப்ரியிடம் பேசிக் கொண்டிருந்தது போன்று.
And he said, I would like to be at the meeting tonight, but I'll be there tomorrow night.
இன்றிரவு கூட்டத்திற்கு வர எனக்கு விருப்பம், ஆனால் நாளை இரவு நான் அங்கே இருப்பேன் என்று அவர் கூறினார்.
He didn't know the meeting was going on because we didn't announce it just right here.
இங்கே கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் அதை குறித்து அறிவிக்கவில்லை.
Some of the brother Leo and them wrote to some of our friends and told them out of town.
சகோதரன் லியோ முதலானவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு எழுதி பட்டணத்திற்கு வெளிப்புறங்களில் உள்ளவர்களுக்கு அறிவிக்கும்படி கூறினர்.
Well, because we didn't have room.
ஏனென்றால் எங்களிடம் உட்கார வைக்க போதிய இடம் இல்லை.
Now I said, brother Jeffries, if you sent me down to turn on one of your oil wells and I didn't know nothing about it, I'd probably blow it up.
நான் சொன்னேன், சகோதரன் ஜெஃப்ரீஸ், உம்முடைய எண்ணெய் கிணறுகளில் ஒன்றை துவக்கும்படி என்னை அனுப்பி எனக்கு அதை குறித்து ஒன்றும் தெரியவில்லை என்றால் நான் ஒரு கால் அதை வெடிக்கும்படி செய்துவிடலாம்.
I might turn the wrong key or start the wrong motor.
ஒரு கால் தவறான சாவியை நான் திருக்கி விடலாம் அல்லது தவறான மோட்டார் இயந்திரத்தை துவக்க விடலாம்.
I have to know how to do it before I did it.
நான் அதை செய்வதற்கு முன்பாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும்.
That's the way with receiving the Holy Ghost.
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதிலும் கூட அவ்விதமாக உள்ளது.
Got to know what you are coming for and how to receive it and what it is.
நீங்கள் எதற்காக வருகிறீர்கள் என்றும் அதை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அது என்னவென்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
Now the first place, the Holy Spirit has been promised.
இப்பொழுது முதலாவது காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவி என்பது வாக்களிக்கப்பட்டுள்ளது.
We could take 10 weeks and never just skip the age of this subject. What the Holy Spirit is.
பரிசுத்த ஆவி என்ன என்பதை குறித்து 10 வாரங்களாக பேசியும் அதே நேரத்தில் அந்த பொருளின் ஒரு ஓரத்தை கூட தொடாமல் போகலாம்.
But the first thing I want to approach it just enough to give an outline each night, then see the following night if there's any questions.
ஆனால் முதலாவது காரியம் ஒவ்வொரு இரவும் அதை குறித்ததான ஒரு சுருக்கமான விளக்கத்துடன் அதை அணுகி கடைசி இரவன்று அதன் பேரில் ஏதாவது கேள்விகள் உண்டா என்று பார்க்கலாம்.
How many in here has not received the Holy Ghost, been baptized with the Holy Ghost? Raise your hands. You know you haven't been.
இங்குள்ளவர்களில் இன்னும் எத்தனை பேர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறீர்கள், அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெறாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெறவில்லை என்று. கரங்களை உயர்த்துங்கள்,
just look at the hands.
அந்த கரங்களை பாருங்கள்.
Now, I want to talk on it as the Holy Spirit being a sign. For it is a sign.
இப்பொழுது பரிசுத்த ஆவி ஒரு அடையாளமாக இருப்பதினால் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
We realize that all promises is given to us by Abraham was the father of the promise.
எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆபிரகாம் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தின் தகப்பனாய் இருக்கிறார்.
Because God gave the promise to Abraham and to his seed after him.
ஏனென்றால் தேவன் வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுடைய சந்ததிக்கும் அளித்திருக்கிறார்.
The promise is made to Abraham and to his seed.
வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது.
And this sign is to a covenant people.
இந்த அடையாளமானது ஒரு உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Now there is a vast difference between just a Christian and a Holy Ghost filled Christian.
ஒரு சாதாரணமான கிறிஸ்தவனுக்கும் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் இடையே அதிகமான வித்தியாசம் இருக்கிறது.
And now we're going to get this from the scripture and place it just exactly in the scripture.
நாம் இதை இப்பொழுது வேத வாக்கியங்களிலிருந்து எடுத்து அதை சரியாக வேத வாக்கியங்களுடன் ஒத்து பார்ப்போம்.
The first place there is a Christian professed to be a Christian.
முதல் ஸ்தானத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான்.
But if this Christian has not yet been filled with the Holy Ghost, he's only in process of being a Christian. See?
ஆனால் இந்த கிறிஸ்தவன் மட்டும் பரிசுத்த ஆவியினால் இன்னும் நிரப்பப்படாதவனாய் இருந்தால் அவன் ஒரு கிறிஸ்தவனாக ஆகும் உருவாக்குதலில் இருக்கிறான். புரிகின்றதா?
He is professed to believe it. He's working to it. But God has not yet given him this spirit of the Holy Ghost.
அதை விசுவாசிப்பதாக அவன் கூறுகிறான். அதற்காக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் இன்னும் இந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை அவனுக்கு அருளவில்லை.
He's not yet reached that goal with God that God's recognized it.
அவன் தேவனுடன் இன்னும் அந்த லக்கை அடையவே இல்லை, அதாவது தேவன் அதை அங்கீகரித்தார் என்பதை அடையவில்லை.
Because that God made a covenant with Abraham after he had called Abraham, which is a type of calling the believer today.
ஏனென்றால் தேவன் ஆபிரகாமை அழைத்த பின்னர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். அது தேவன் இன்றைக்கு ஒரு விசுவாசியை அழைப்பதற்கு பாவனையாய் இருக்கிறது.
He called Abraham, and Abraham moved out of his country and went into a strange land to dwell among strange people.
தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் அந்த தேசத்தை விட்டு வெளியேறி ஒரு அந்நிய நாட்டிற்குள் சென்று அந்நிய ஜனங்கள் மத்தியில் ஜீவித்தார்.
And that was the type of when God calls a man to stop his meanness, repent of his sins.
அது தேவன் ஒரு மனிதனை நீசத்தனத்தை நிறுத்தி அவனுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட அழைக்கின்றதற்கு ஒரு பாவனையாயிருக்கிறது.
He turns then from the crowd that he was in to live in a new crowd among new types of people.
ஒரு புதியதான கூட்டமும் வித்தியாசப்பட்டதுமான ஜனங்கள் மத்தியில் வாழும்படியாக அவன் தான் ஜீவித்து வந்ததான கூட்டத்தாரை விட்டு வெளியேறினான்.
And then after God found Abraham to be faithful to the promise that God gave him that he would have the child and through this child all the earth would be blessed.
அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்றும் அந்த பிள்ளையின் மூலமாக உலகம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்து அதற்கு ஆபிரகாம் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று தேவன் கண்ட பிறகு
Then God confirmed his faith by giving him a sign. And that sign was circumcision.
தேவன் அதை ஒரு அடையாளத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார். அந்த அடையாளம் விருத்த சேதனமாய் இருக்கிறது.
And circumcision is a type of the Holy Spirit.
விருத்த சேதனமானது பரிசுத்த ஆவிக்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது.
Just the very next verses of this chapter that we have just read, if you want to take it down.
இப்பொழுது நாம் வாசித்ததான அதே அதிகாரத்தின் அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்கு குறித்துக் கொள்ள வேண்டுமானால்
And the Stephen said in the 51st verse
51st வசனத்தில் ஸ்தேவான் இவ்வண்ணம் கூறுகிறார்
Ye stiff-necked, uncircumcised in the heart and ears, you do always resist the Holy Ghost as your fathers did, so do you.
மனங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்றான்
The circumcision is a type of the Holy Ghost.
விருத்த சேதனம் என்பது பரிசுத்த ஆவியின் ஒரு பாவனையாய் இருக்கிறது.
And God gave Abraham the circumcision sign after he had accepted God on his promise and walked out into a strange country.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அந்நிய தேசத்திற்குள் ஜீவிக்க போன பிறகு தேவன் அவனுக்கு விருத்த சேதனமாகிய அடையாளத்தை கொடுத்தார். புரிகின்றதா?
It was a sign.
அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது.
And all his children and his seed after him should have this sign in their flesh because it was a distinction.
அவனுடைய பிள்ளைகள் யாவரும் அவனுக்கு பின்னான சந்ததியார் யாவரும் மாம்சத்தில் இந்த அடையாளத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு வித்தியாசத்தை காட்டுகின்றதாய் இருக்கிறது.
It was to separate them from all other peoples. This sign of circumcision.
இந்த விருத்த சேதனத்தின் அடையாளமானது மற்ற ஜனங்களிலிருந்து அவர்களை அது வேறு பிரித்து காட்டுகிறது.
And that's what God uses today.
அதைதான் தேவன் இன்றைக்கு உபயோகப்படுத்துகிறார்.
It's the sign of circumcision of the heart. The Holy Spirit that makes God's church a separated church from all other creeds, faiths and denominations.
அதே இருதயத்தின் விருத்த சேதன அடையாளமாய் இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவி அது மற்ற கொள்கைகள் நம்பிக்கைகள் ஸ்தாபனங்கள் போன்றவைகளிலிருந்து தேவனுடைய சபையை அதனின்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சபையாய் காட்டுகிறது.
They're in all kinds of denominations, but yet they are a separated people.
அவர்கள் எல்லா ஸ்தாபனங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் அவர்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறார்கள்.
You let me talk to a man 2 minutes, I can tell you whether he's received the Holy Ghost or not. So can you.
ஒரு மனிதனோடு 2 நிமிடங்கள் பேச அவகாசம் கொடுத்தால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறானா இல்லையா என்று என்னால் கூற முடியும். அப்படியே உங்களால் முடியும்.
It separates them.
அது அவர்களை வேறு பிரிக்கிறது.
It's a mark. It's a sign.
அது ஒரு குறியாய் இருக்கிறது. அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது.
And the Holy Spirit is a sign.
பரிசுத்த ஆவி ஒரு அடையாளமாய் இருக்கிறது.
And it's any child that refused circumcision in the Old Testament, which was a foreshadow of the Holy Ghost, was cut off from amongst the people.
பழைய ஏற்பாட்டின் போது விருத்த சேதனத்தை மறுக்கும் எந்த பிள்ளையும் ஜனங்கள் மத்தியில் நின்று அறுப்புண்டு போவான். விருத்த சேதனம் பரிசுத்த ஆவிக்கு நிழலாயிருக்கிறது.
He could not have fellowship with the rest of the congregation if he refused to be circumcised.
அவன் விருத்த சேதனம் செய்து கொள்ள மறுத்தால் சபையில் உள்ள மற்றவர்களோடு அவனால் ஐக்கியம் கொள்ள முடியாது.
Now pattern that to today.
அதை இன்றைய நாட்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள்.
A person that would refuse to receive the baptism of the Holy Ghost can have no fellowship among those that has the Holy Ghost.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மறுக்கின்ற எந்த நபரும் பரிசுத்த ஆவியை பெற்ற மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாது.
You just can't do it.
உன்னால் அதை செய்ய முடியாது.
You have to be a nature.
நீங்கள் ஒரே சுவாபத்தை உடையவராய் இருக்க வேண்டும்.
Like it's my mother there used to say, birds of a feather flock together.
என்னுடைய தாயார் இவ்விதம் கூறுவதுண்டு, ஒரே விதமான சிறகுகளை உடைய பறவைகள் ஒரு கூட்டமாய் சேரும் என்று.
Well, it's an old proverb, but it's a true one.
அது ஒரு பழங்கால பழமொழி, ஆனால் அது உண்மையான ஒன்றாய் இருக்கிறது.
You don't see doves and crows fellowshipping.
புறாக்களும் காகங்களும் ஒன்றாய் ஐக்கியம் கொள்ளுகின்றதை உங்களால் பார்க்கவே முடியாது.
Their diets are different.
அவைகளுடைய ஆகாரமே வித்தியாசமானவைகள்.
Their habits are different.
அவைகளுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானவைகள்.
Their desires are different.
அவைகளுடைய வாஞ்சைகள் வித்தியாசமானவைகள்.
That's the way it is with the world and with a Christian.
அதே விதமாகத்தான் இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கும் உலகத்துக்கும் இடையே.
When you have been circumcised by the Holy Spirit, which means to cut off a flesh.
நீங்கள் பரிசுத்த ஆவியினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கும் போது அதன் அர்த்தம் என்னவென்றால் சிறிது மாம்சத்தை துண்டித்து எரிய வேண்டும் என்பதே.
Circumcision could only be in the male.
விருத்த சேதனமானது ஆண்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும்.
But if the woman was married to a man, she was part of him. She was circumcised with him.
ஆனால் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்கு திருமணமாகி இருந்தால் அவள் அவனில் ஒரு பங்காக இருக்கிறாள். ஆகவே அவள் அவனோடு விருத்த சேதனம் செய்யப்பட்டாயிற்று.
You remember in Timothy where it said, notwithstanding she shall be saved in childbearing if she continues in faith and holiness with all sobriety.
உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, தீமோத்தேயுவில் அப்படி இருந்தோம் அவள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று கூறப்பட்டிருக்கிறது.
Now, circumcision.
இப்பொழுது விருத்த சேதனம் என்பது,
you know when the Sarah laughed in the tent behind her at the message of the angel.
உங்களுக்கு தெரியும் தூதனின் செய்தியின் போது சாராள் பின்னால் இருந்த கூடாரத்தில் இருந்து நகைத்தாள் என்று.
When he said Abraham, not knowing who he was, a stranger, where is thy wife Sarah?
அவர் யார் என்று அறியாமல் ஒரு அந்நியனை போன்று அவர் இருந்து கொண்டு ஆபிரகாமே உன்னுடைய மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார்.
How did he know that he had a wife?
அவனுக்கு ஒரு மனைவி உண்டு என்று அவருக்கு எப்படி தெரியும்?
As Jesus said, as it was in the days of Lot, so will it be in the coming of the Son of Man.
லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்று இயேசு கூறினது போன்று.
Remember, those signs wasn't committed down to Sodom and Gomorrah in the world amongst the religionists.
நினைவிருக்கட்டும், அந்த அடையாளங்கள் மார்க்க சம்பந்தமான உலகத்தில் இருந்த சோதோம் குமராவில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
But it was to the elect, the called out.
ஆனால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் வெளியே அழைக்கப்பட்டவர்களுக்கும் மட்டுமே அளிக்கப்பட்டது.
And Abraham was called out.
ஆபிரகாம் வெளியே அழைக்கப்பட்டவனாய் இருந்தான்.
And the word church means called out. The separated.
சபை என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்பதாகும்.
Like Abraham separated himself and had been circumcised.
ஆபிரகாம் தன்னை வேறு பிரித்து கொண்டு விருத்த சேதனம் பண்ணி கொண்ட போன்று.
And then when Sarah laughed at the very message of the angel, God would have killed her on the spot.
தூதனுடைய அந்த செய்தியை கேட்டு நகைத்த அந்த நேரத்திலேயே தேவன் அவளை அந்த இடத்திலேயே கொன்றிருக்கலாம்.
But he could not bother Sarah without bothering Abraham because they were one.
ஆபிரகாமை சங்கடப்படுத்தாமல் அவரால் அதை சாராளுக்கு செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள்.
She was part of him.
அவள் அவனுடைய ஒரு பகுதியாய் இருந்தாள்.
You're no longer twain but one.
நீங்கள் இனி இருவர் அல்ல, ஒருவரே.
So circumcision, the Holy Spirit, today circumcises the heart.
ஆகவே விருத்த சேதனம், பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்கிறது.
And it's a sign, a given sign.
அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது, அது கொடுக்கப்பட்ட அடையாளமாய் இருக்கிறது.
Someone said the other day, I just repeat this, not as a joke because it's the truth, but it sounds like a joke.
அன்று நாள் யாரோ ஒருவர் கூறினார், நான் அதை அப்படியே திருப்பி கூறுகிறேன், ஒரு ஹாசியமாக அல்ல, ஏனென்றால் அது உண்மையாய் இருக்கிறது, ஆனால் ஒரு ஹாசியம் போன்று தோன்றுகிறது.
As I've often said, this is no place for jokes.
நான் அடிக்கடி கூறுவது போன்று ஹாசியத்திற்கு இது இடமல்ல.
But there was a little German out on the west coast where we were just at.
ஆனால் அங்கு மேற்கு கரையிலே ஒரு சிறு ஜெர்மானியர் ஒருவன் இருந்தான். நாம் அங்கேதான் இருக்கிறோம்.
He received the Holy Ghost.
அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான்.
And he went down the street and he would walk a little piece and he'd raise up his hands and speak in tongues.
அவன் வீதிபடியாய் சற்று தூரம் நடந்து சென்று பின்னர் தன் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் பேசுவான்.
He would run and he would jump and he would shout.
அவன் சற்று ஓடுவான், சற்று குதிப்பான், அவன் சற்று சத்தமிடுவான்.
And he was at work carrying on like that and his boss said to him, Where have you been?
அவன் தன் வேலையிலும் இவ்வாறு செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முதலாளி அவனிடத்தில் வந்து, நீ எங்கே போயிருந்தாய்?
I like those places where you have been.
நீ போயிருந்த இடங்கள் எல்லாம் எனக்கு பிடித்தமானவைகள் என்றான்.
He said, you must have been down amongst that bunch of nuts.
அவன் சொன்னான், நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த கூட்ட நட்டுகள் மத்தியில் போயிருக்க வேண்டும் என்று.
He said, then you think they are nuts?
அதற்கு அவன், அப்படியானால் அவர்கள் நட்டுகள் என்று நீர் நினைக்கிறீரா என்றான்.
He said, sure they are.
நிச்சயமாக அவர்கள் நட்டுகள் தான் என்று கூறினான்.
He said, well, praise the Lord for the nuts.
அதற்கு அவன், நல்லது, நட்டுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
And he said, you know what? The nuts play a big part.
அவன் சொன்னான், உங்களுக்கு என்னவென்று தெரியுமா, நட்டுகள் முக்கியமான பாகம் வகிக்கின்றன.
He said, for instance, the automobile. You take all the nuts out of it, you ain't got nothing but a bunch of yunk.
உதாரணமாக ஒரு மோட்டார் வண்டி எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் உள்ள எல்லா நட்டுகளையும் கழற்றி விடுங்கள், மீதி இருப்பது யாவும் உபயோகமற்ற பொருட்களாக இருக்கும் என்றான்.
So that's just about right.
ஆக அது அப்படியே உண்மை.
You are so different. When the Holy Spirit comes on you, until the mind of this world don't like you and they're against you and they don't want nothing to do with you at all.
பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்போது நீங்கள் அவ்வளவு வித்தியாசமானவர்களாய் ஆகிவிடுகின்றனர். உலகத்தின் சிந்தனைக்கு நீங்கள் பிடிக்காதவர்களாகி அவர்கள் உங்களுக்கு எதிராக வரவும் உங்களுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள விருப்பம் இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள்.
You're born of another world.
நீங்கள் வேறொரு உலகில் பிறந்தவர்களாகிவிடுகின்றனர்.
You are just as much an alien, 10 times more alien you'd be if you'd go in the far slum regions of African jungles.
நீங்கள் அவ்வளவு அந்நியர்களாகி விடுகின்றனர். ஆப்பிரிக்கா காடுகளில் உள்ளே போவீர்களானால் 10 மடங்கு இன்னும் அதிக அந்நியராகி விடுவீர்கள்.
You're different when the Holy Spirit comes.
பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் வித்தியாசமானவர்களாகி விடுகிறீர்கள்.
And it's a sign, it's a mark amongst the people.
அது ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஜனங்கள் மத்தியில் அது ஒரு குறியாக இருக்கிறது.
Now, you say then, Brother Branham, that sign of circumcision was given to Abraham.
நீங்கள் சொல்லலாம், அப்படியானால் சகோதரன் பிரண்ணாம், அந்த விருத்த சேதன அடையாளமானது ஆபிரகாமுக்கு அல்லவா கொடுக்கப்பட்டது என்று.
That is true.
அது உண்மைதான்.
And to his seed.
அவனுடைய சந்ததிக்குமா?
Yes.
ஆம்.
All right. Now we are going to turn to Galatians 3rd chapter 29th verse and see how that could apply to us.
நாம் இப்பொழுது கலாத்தியர் 3:29 திரும்ப போகிறோம். அது நமக்கு எப்படி பொருந்தும் என்று பாருங்கள்.
Galatians 3:29. And just see how this circumcision could apply to a Gentile.
கலாத்தியர் 3:29. இந்த விருத்த சேதனம் எப்படி ஒரு புறஜாதியானுக்கு பொருந்தும் என்று பாருங்கள்.
If we are Gentiles, which by natural birth we are.
நாம் புறஜாதியாராய் இருந்தால் இயற்கையான பிறப்பின்படியாக நாம் புறஜாதியார்கள் தான்.
Now the first I want to read the 16th verse.
இப்பொழுது நான் 16 வசனத்தை படிக்க விரும்புகிறேன்.
Now to Abraham and his seed were the promise made.
ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன.
Abraham and his seed.
ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும்.
He said not and to seeds.
அவனுடைய சந்ததிகளுக்கு என்று அவர் சொல்லவில்லை.
Just any kind of a say, oh, I'm Abraham's seeds too. No.
எந்த விதத்திலாவது என்றல்ல, உதாரணமாக, ஓ, நானும் கூட ஒரு ஆபிரகாமின் வித்துத்தான் என்பதனால் அல்ல. இல்லை.
To a seed. Abraham's seed.
சந்ததிக்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு.
Not the seeds as of many, but as of one.
சந்ததிகளுக்கு அல்ல, உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார்.
And to thy seed which is Christ.
உன் சந்ததிக்கு அந்த சந்ததி கிறிஸ்துவாயிருக்கிறார்.
Christ was Abraham's seed.
கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார்.
Do you believe that?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
All right, now let's get the 28th and 29th verse.
சரி, இப்பொழுது நாம் 28ஆம் 29ஆம் வசனங்களை பார்ப்போம்.
There is neither Jew nor Greek, neither is there bond or free, neither is there male or female.
யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதியன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை.
For we are all one in Christ Jesus.
நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள்.
And if ye be Christ, then ye are Abraham's seed and are heirs according to the promise.
நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்.
How do we take on Abraham's seed?
நாம் எவ்விதம் ஆபிரகாமின் சந்ததியாய் ஆக முடியும்?
By being in Christ. Then we are Abraham's seed.
கிறிஸ்துவுக்குள்ளா இருப்பதன் மூலம் அப்பொழுது நாம் ஆபிரகாமின் சந்ததியாக ஆகிறோம்.
And what was the seed of Abraham? As we might go on to Romans 4 in different places.
ஆபிரகாமின் சந்ததி என்பது என்ன? ரோமர் நாளிலும் இன்னும் வேதாகமத்தின் பல இடங்களிலும் பார்க்கும்போது அதை நாம் காணலாம்.
Abraham never received the promise while he was circumcised.
விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெறவில்லை.
To show that circumcision was just a type, he received the promise before he was circumcised.
விருத்த சேதனமானது வெறுமனே ஒரு பாவனை என்று காட்டும்படியாக விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றான்.
And it was a type of recognition of his faith that he had before he was circumcised.
விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக அவனுக்கு இருந்த விசுவாசத்தின் அங்கீகரிப்பிற்கு பாவனையாய் அது இருந்தது.
Now, when we are in Christ, we become Abraham's seed and are heirs with Christ.
இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நாம் ஆபிரகாமின் சந்ததியாயும் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரமாயும் இருக்கிறோம்.
Therefore, no matter who we are, Jew or Gentile,
ஆகையினால் நாம் யாராய் இருந்தாலும் சரி, யூதனோ அல்லது கிரேக்கனோ அது காரியம் அல்ல.
And the seed of Abraham, the seed of Abraham has the faith of Abraham, who takes God at his word.
ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையதாய் இருக்கும். அவர்கள் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொள்வார்கள்.
Regardless of how ridiculous it seems, how unusual you act, how peculiar it makes you, you take God at his word regardless of anything.
அது எவ்வளவு பரிகாசமாய் காணப்பட்டாலும் எவ்வளவு வழக்கத்திற்கு மாறாய் காணப்பட்டாலும் சரி, அது உங்களை எவ்வளவு வினோதமாய் ஆக்கினாலும் சரி, அது எப்படியாய் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொள்வீர்கள்.
Abraham at 75 years old and Sarah at 65 took God at his word and called anything contrary to it as though it wasn't.
ஆபிரகாமுக்கு 75 வயதும் சாராளுக்கு 65 வயதுமாய் இருக்கும்போது தேவனை அவருடைய வார்த்தையின்படியா ஏற்றுக்கொண்டு அதற்கு மாறாயுள்ள யாவற்றையும் இல்லாதது போல அழைத்தான்.
What do you think the doctors thought of that day?
அந்த நாளின் வைத்தியர்கள் அதை குறித்து என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
What do you think the people thought? When they seen an old man 75 years old going around praising God, he's going to have a baby by his wife and her 65 years old, about 25 years past menopause.
ஒரு 75 வயதான கிழவன் ஒரு 65 வயது கிழவியின் மூலமாக அதுவும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று 25 ஆண்டுகள் ஆனவள் மூலமாக தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டு போகும் ஆபிரகாமை பார்த்து ஜனங்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
But you see, it makes you act funny. The faith of Abraham.
ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆபிரகாமின் விசுவாசமானது உங்களை வினோதமாய் நடந்து கொள்ள பண்ணுகிறது.
And when you are circumcised of the Holy Ghost, it does the same thing to you.
நீங்கள் பரிசுத்த ஆவியினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்னர் அது அதே காரியத்தை உங்களுக்கு செய்கிறது.
It makes you do things that you didn't think you would do.
நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்காத காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் அது செய்கிறது.
It makes you take God's promise.
and believe God.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசிக்கும்படியாய் அது செய்கிறது.
Now, it's also besides a promise and a sign, it's also a seal.
அது ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு அடையாளமுமாய் மாத்திரமில்லாமல் அது ஒரு முத்திரையாயும் கூட இருக்கிறது.
Now, if you will go with me unto Romans,
நீங்கள் என்னோடு கூட ரோமரின் புத்தகத்துக்கு செல்வீர்களானால்,
first I want you to go with me to Ephesians 4:30. And let's read here just a minute.
முதலாவது நீங்கள் என்னோடு எபேசியர் 4:30க்கு செல்ல வேண்டும். அதை இங்கே ஒரு நிமிடம் வாசிப்போம்.
Ephesians 4:30 says this.
எபேசியர் 4:30 இதை கூறுகிறது.
Now you've heard so many people say that different things are seals.
வித்தியாசமான காரியங்கள் முத்திரைகளாக இருக்கிறது என்று அநேகர் கூற கேட்டிருக்கிறீர்கள்.
If you go into the church, you have the seal of the church.
நீங்கள் சபைக்குள்ளாக செல்வீர்களானால் சபையின் முத்திரையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள்.
And some people says it's keeping a certain day, a Sabbath day. That's a seal of God.
சிலர் கூறுகின்றனர் அது ஒரு குறிப்பிட்ட நாளை ஓய்வு நாளை ஆசரிப்பதாகும் என்று. அதுதான் தேவனுடைய முத்திரை என்று கூறுகின்றனர்.
Some of them says if we put our membership into a certain denomination, we are sealed into the kingdom of God.
சிலர் கூறுகின்றனர் ஒரு குறிப்பிட்ட சபை ஸ்தாபனத்தை நமது பெயர்களை பதிவு செய்து கொள்வதனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளாக முத்திரிக்கப்படுகிறோம் என்று.
Now the Bible said, let every man's word be a lie and God's be the truth.
இப்பொழுது வேதமானது இவ்விதமாக கூறுகிறது, தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று.
Now Ephesians 4:30 reads like this.
இப்பொழுது எபேசியர் 4:30 இவ்விதமாக உரைக்கிறது.
And grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption.
அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
I'm going to have to get a little bit hard on this now. Lay down, are you legalist brother, and just hold quiet for a little bit.
இதை குறித்து சற்று கடினமாக பேசி உங்களுக்கு முன்பாக இதை வைக்கப் போகிறேன். சட்டங்களை கையாளுகிற சகோதரர்களே, சற்று நேரம் பொறுமையாயிருங்கள். புரிகின்றதா?
Did you notice how long that seal lasts?
அந்த முத்திரையானது எவ்வளவு காலம் நீடிக்கிறது என்பதை கவனித்தீர்களா?
Not to the next revival. Until the next time something goes wrong.
அடுத்த எழுப்புதல் வருமட்டாக அல்ல, அடுத்த முறை ஏதாவது தவறு ஏற்படும் மட்டுமல்ல.
Until the day of your redemption. That's how long you're sealed.
உங்களுடைய மீட்கப்படும் நாள் வரைக்கும் அந்த நீண்ட காலம் மட்டுமாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Until the day of your redemption. When you are redeemed up to be with God, that's how long the Holy Spirit seals you.
உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்கும் அப்பொழுது நீங்கள் மீட்கப்பட்டு தேவனோடு கூட இருப்பீர்கள். அவ்வளவு காலத்திற்கும் பரிசுத்த ஆவி உங்களை முத்திரிக்கிறது.
Not from revival to revival, but from eternity to eternity. You are sealed by the Holy Spirit.
ஒரு எழுப்புதல் முதல் இன்னொரு எழுப்புதல் மட்டுமல்ல, ஆனால் நித்தியத்திலிருந்து நித்தியம் மட்டுமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
That's what the Holy Spirit is. It's a seal of God.
பரிசுத்த ஆவி அதுவாகத்தான் இருக்கிறது. அது தேவனுடைய முத்திரையாய் இருக்கிறது.
That he's found, you found grace in his sight. Hallelujah. And he loves you and he believes you. And he's put his seal upon you.
அதாவது அவருடைய பார்வையில் நீ கிருபை பெற்று அவர் உன்னை நேசித்து அவர் உன்னை நம்பி உன்மேல் அவருடைய முத்திரையை போட்டிருக்கிறார் என்பதாகும்.
What is a seal? Anyone?
முத்திரை என்றால் என்ன? யாருக்காவது தெரியுமா?
A seal designates or means a finished work. Amen.
ஒரு முத்திரை என்பது ஒரு செய்து முடிக்கப்பட்ட ஒரு வேலையா இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆமேன்.
God has saved you, sanctified you, cleaned you up, found favor with you and sealed you. He's finished.
தேவன் உன்னை ரட்சித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை சுத்தப்படுத்தி உன்னோடு தயவு பாராட்டி உன்னை முத்திரித்திருக்கிறார். அவன் செய்து முடிக்க பெற்றவனாயிருக்கிறான்.
You're his product until the day of your redemption.
மீட்கப்படும் அந்த நாள் மட்டுமாக நீ அவருடைய ஒரு பொருளாயிருக்கிறாய்.
Sealed is a finished thing.
முத்திரிக்கப்பட்டது என்பது முடிக்க பெற்ற ஒரு வேலையாயிருக்கிறது.
What is the Holy Ghost? It's a sign.
பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு அடையாளமாயிருக்கிறது.
We're going to get on that a little later on in another message.
அதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் கழித்து இன்னொரு செய்தியின் போது பார்க்கலாம்.
The sign that Paul spoke of Tongues was assigned to the believers.
அதாவது பவுல் பேசினதான அடையாளத்தை குறித்து பார்க்கலாம். அந்நிய பாஷைகளில் பேசுவது ஒரு அடையாளமாக இருக்கிறது, விசுவாசிகளுக்கா அல்லது அவிசுவாசிகளுக்கா.
Now notice, but in this, the Holy Ghost is a sign. And the Holy Ghost is a seal.
இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் இதில் பரிசுத்த ஆவி ஒரு அடையாளமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையாக இருக்கிறது.
It's a sign that God gave to His chosen children.
தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அது அவர் கொடுத்த அடையாளமாக இருக்கிறது.
To reject it is to be cut from the people.
அதை மறுப்பது என்பது அவருடைய ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவதாக இருக்கிறது.
And to receive it is to be finished with the world and all the things of the world.
Hallelujah.
And to be a product that God has put a seal of approval on.
ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது உலகத்துடனும் உலகத்தின் காரியங்களுடனும் எல்லாம் முடிந்துவிட்டு அவருடைய ஒப்புதலின் முத்திரையை பெற்ற ஒரு தேவனுடைய பொருளாயாவதாய் இருக்கிறது.
I used to work on the railroad out here with Harry Waterbury. And we would go down to load a car.
இங்கே இருக்கிற ரயில்வே கம்பெனியில் ஹாரி வாட்டர்பெரியுடன் வேலை பார்த்ததுண்டு. அப்பொழுது ரயில் பெட்டிகளில் சரக்குகள் ஏற்றுவதுண்டு.
My brother Doc, standing back there, helped load cars.
என்னுடைய சகோதரன் டாக் அங்கே நின்று கொண்டு அவைகளை ஏற்றுவதற்கு உதவி செய்வான்.
When a car is being loaded, they go through that car, the inspector, and if he finds anything loose, thwart or fall and break, or anything that would destroy, he'll not seal that car.
ஒரு ரயில் பெட்டியில் சரக்குகள் ஏற்றி முடித்தவுடன் ஒரு ஆய்வாளர் அந்த பெட்டி நிறைய நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்து எங்காவது கீழே விழுந்து நொறுங்கவோ அல்லது இடிபட்டு நாசமாகத்தக்கதாக தளர்ச்சியாக இருக்க கண்டால் அவன் அந்த பெட்டிக்கு முத்திரையை போட மாட்டான்.
Until that car is so completely packed, until it's so packed down and so in order that the shaking of the ride won't bother the product that's on the inside.
அந்த ரயில் பெட்டியானது சீராய் ஒழுங்காய் நெருக்கமாய் அசையாதபடி ஆடாதபடி அதற்குள் இருக்கும் பொருட்களுக்கு சேதம் அடையாதபடி திருப்ப அடிக்கின பிறகுதான் அவன் அந்த பெட்டிக்கு முத்திரையை போடுவான்.
That's what's the matter, we don't get sealed so much. We're too loose about things.
நாமும் இன்னும் முத்திரை போடப்படாதிருப்பதற்கு காரணம் அதுதான். காரியங்களை குறித்து நாம் இன்னும் அவ்வளவு தளர்ச்சியாக இருக்கிறோம்.
When the inspector goes through to inspect your life, to see if you are not just a little loose about things.
உன்னுடைய ஜீவியத்தை பரிசோதித்து பார்க்கும்படியாக ஆய்வாளர் அதினூடாக சென்று காரியங்களை குறித்து நீங்கள் சிறிது தளர்ச்சியா இருக்கிறீர்களா என்று பார்க்கும்போது,
a little loose about your prayer life, a little loose about that temper, a little loose about that tongue to talk about others. He'll never seal the car.
ஜெப ஜீவியத்தில் சற்று குறைவுள்ளவர்களாய் கண்டால், கோப சாபம் சிறிது உள்ளவர்களாய் கண்டால், மற்றவர்களை குறித்து பேசுவதில் சற்று நாக்கு நீண்டவர்களாய் கண்டால், இப்படியா இருக்க கண்டால் அவர் ஒருபோதும் அந்த பெட்டிக்கு முத்திரை போட மாட்டார்.
Some dirty habits, some vile things, some vulgarity mind, he can't seal the car.
சில அசுத்தமான பழக்க வழக்கங்கள், இழிவான காரியங்கள், சில இச்சையான சிந்தை போன்றவைகள் இருக்க கண்டால் அவரால் அந்த பெட்டியை முத்திரையிடவே முடியாது.
But when he's found everything in his place, the inspector, then he seals it.
ஆனால் அந்த ஆய்வாளர் எல்லா காரியங்களும் அதன் ஸ்தானத்தில் இருக்க கண்டால் அப்பொழுது அவர் அதை முத்திரிப்பார்.
There be anybody, open that seal until that car has reached its destination where it's sealed for.
அது எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு போய் சேருமட்டாய் ஒருவனும் அந்த முத்திரையை உடைக்க துணிய மாட்டார்.
There it is. Touch not my anointed. Do my prophets no harm.
அதுதான் காரியம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள்.
For I say unto you, it would be better for you that a millstone was hanged at your neck and you were drowned in the depths of the sea than even to try to offend or shake a little on the least of these that's been sealed.
முத்திரையிடப்பட்ட இந்த சிறியரில் யாருக்காவது இடரல் உண்டாக்க அல்லது அவர்களை அசைக்க முயற்சிக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது. அவனுக்கு நலமாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு
சொல்கிறேன்.
அதன் அர்த்தம் என்னவென்று புரிகின்றதா?
That's what the Holy Spirit is.
பரிசுத்த ஆவி என்பது அதுதான்.
It's your assurance. It's your protection.
அது உங்களுடைய உறுதியாய் இருக்கிறது. அது உங்களுடைய பாதுகாப்பாய் இருக்கிறது.
It's your witness. It's your seal.
அது உங்களுடைய சாட்சியாய் இருக்கிறது. அது உங்களுடைய முத்திரையாய் இருக்கிறது.
It's your sign. That I'm heaven bound. Don't care what the devil says. I'm heaven bound.
அது உங்களுடைய அடையாளமாய் இருக்கிறது. அதாவது நான் பரலோகம் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். விசாசி என்ன கூறுகிறான் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பரலோகம் நோக்கி போய்க்
கொண்டிருக்கிறேன்.
அவர் என்னை முத்திரித்து விட்டார். அவர் அதை எனக்கு கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் என்னை முத்திரித்து விட்டார். நான் மகிமையை நோக்கி போய்க்
கொண்டிருக்கிறேன். God's done seal me till the day of my redemption. Amen.
காற்றுகள் அடிக்கட்டும், சாத்தான் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், என்னுடைய மீட்பின் நாள் மட்டுமாய் தேவன் என்னை முத்திரித்து விட்டார். ஆமென்.
That's what the Holy Ghost is.
அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது.
Oh, you should want it.
உங்களுக்கு அது தேவையாய் இருக்க வேண்டும்.
I couldn't go on without it.
அறை உடையவர்களாய் இல்லாமல் உங்களால் போக முடியாது.
So much could be said there. But I'm sure you know what I'm speaking.
அறை குறித்து அவ்வளவாய் கூறலாம். ஆனால் நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன்.
Now, also let us turn to John 14 just for a minute.
இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் யோவான் 14 திருப்புவோம்.
I just love the word. It's the truth.
நான் வார்த்தையை அவ்வளவாய் நேசிக்கிறேன். அது சத்தியமாய் இருக்கின்றது.
Now, the Spirit of God, the Holy Ghost, what is the Holy Ghost?
இப்பொழுது தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, அது என்னவாய் இருக்கிறது?
It is the Spirit of Christ in you.
அது உனக்குள்ளாய் இருக்கின்ற கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது.
Now before we read, I'd just like to say a few commenting words here.
நான் அதை வாசிப்பதற்கு முன்பாக அதை குறித்து சில விளக்க வார்த்தைகளை கூற விரும்புகிறேன்.
What is the Holy Ghost? It's a seal.
பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு முத்திரையா இருக்கிறது.
What is the Holy Ghost? It's a covenant.
பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது.
What is the Holy Ghost? It's a sign.
பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு அடையாளமா இருக்கிறது.
What is the Holy Ghost then?
அப்படியானால் பரிசுத்த ஆவி என்பது என்ன?
It's a the Spirit of Jesus Christ in you.
அது உனக்குள்ளாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது. புரிகின்றதா?
A little while, said Jesus, that the world sees me no more. Yet ye shall see me, for I will be with you, even in you, to the end of the world.
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களுடனே வாசம் பண்ணி உலகத்தின் முடிவு பரியந்தோம் உங்களுக்குள்ளே இருப்பேன் என்று இயேசு சொன்னார்.
Spirit of God in his church.
அவருடைய சபையில் இருக்கின்ற தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது.
What for? What did he do it for?
எதற்காக இருக்கிறது? அவர் அதை எதற்காக செய்தார்?
This is a little on tomorrow night's subject, but what did he do it for?
நாளை இரவு பேசப்போகும் பொருளில் இது ஒரு சிறு பகுதி. ஆனால் அவர் அதை எதற்காக செய்தார்?
What did the Holy Spirit come for?
அவர் ஏன் அதை செய்தார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவர் எதற்காக வந்தார்?
What did he come in you for? What did he come in me for?
அவர் எதற்காக உனக்குள்ளாக வந்தார்? அவர் எதற்காக எனக்குள்ளாக வந்தார்?
Was to continue the works of God.
தேவனுடைய கிரியைகளை தொடர்ந்து செய்யும்படியாக.
I always do that which is pleasing to my Father.
என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறேன்.
I come not to do my own will, but the Father that sent me.
என் சுய சித்தத்தை செய்ய நான் வரவில்லை, ஆனால் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன்.
And the Father that sent me is with me. And as my Father has sent me, so send I you.
என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார். என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்.
Oh my! The Father sent him, went in him.
Oh, என்னே, பிதா அவரை அனுப்பின போது அவரும் அவருக்குள்ளாக சென்றார்.
The Father that sent Jesus came in him. work through him.
இயேசுவை அனுப்பின பிதாவானவர் அவருக்குள் வந்தார், அவர் மூலமாய் கிரியை செய்தார்.
The Jesus that sends you goes with you and is in you.
உங்களை அனுப்புகின்ற இயேசுவானவர் உங்களோடு கூட உங்களுக்குள்ளாக சென்றார்.
And if that spirit living in Jesus Christ made him do and act the way he did, you'll have some general idea how it'll do when it's in you. Because that life cannot change.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த ஆவியானது அவரை அந்த விதமாக நடந்து கொள்ளவும் கிரியை செய்யவும் வைத்ததானால் அது ஒருக்குள்ளாக இருக்கும் போது அது எந்த விதமாக நடந்து கொள்ளும் என்ற ஒரு பொதுவான அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அந்த ஜீவனால் மாறி போக முடியாது.
It'll go from body to body, but it cannot change its nature, for it is God.
அது சரீரம் சரீரமாக மாறி போகலாம், ஆனால் அதனுடைய தன்மையை அதனால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது தேவனாய் இருக்கிறது.
Now in John 14, just let's read just a little bit, beginning at the 10th verse.
இப்பொழுது யோவான் 14 பத்தாம் வசனம் முதற்கொண்டு நாம் சிறிது வாசிப்போம்.
Believest thou that I am in the Father and the Father in me?
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா?
The works, the words that I speak unto you, I speak not of myself, but the Father that dwelleth in me, he doeth the works.
நான் உங்களுடன் சொல்லுகின்ற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார்.
Think of that. Now, believe me that I am in the Father and the Father in me, or else believe me for the very work's sake.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள்.
Verily, verily, I say unto you, he that believeth on me, the works that I do shall he also.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வான்.
And greater works than these shall he do, because I go to my Father.
நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடினால் இவைகளை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வான்.
Don't you see? See how I said there?
உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா அவர் அங்கே எப்படி சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள்.
Now watch this, how this comes out. I'll read this a little farther.
இப்பொழுது இது எந்த விதமாக கூறப்பட்டிருக்கிறது என்று இதை கவனியுங்கள், சற்று இன்னும் தொடர்ந்து வாசிக்கிறேன்.
We're going to read down about to the 20th verse.
இப்பொழுது நாம் அப்படியே தொடர்ந்து 20ஆம் வசனம் மட்டும் வாசிக்க போகிறோம்.
And whatsoever ye shall ask in a sea.
நீங்கள் எதை கேட்டாலும் நாம் அதை பார்ப்போம் சற்று, சரியா?
And whatsoever ye shall ask in my name, that will I do, that the Father may be glorified in the Son.
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
If you shall ask anything in my name, I'll do it.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
If you love me, keep my commandments.
நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள்.
And I will pray the Father. Now watch.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், இப்பொழுது கவனியுங்கள்.
And he shall give you another comforter, that he may abide with you forever.
அப்பொழுது என்றென்றைக்குமாய் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தந்தருளுவார்.
Even the Spirit of truth, whom the world cannot receive, because it seeth him not, neither knoweth him.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது.
But you know him. For he dwelleth with you and shall be in you.
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்.
Who is that spirit then?
அப்படியானால் யார் அந்த ஆவி?
What is the Holy Ghost?
பரிசுத்த ஆவி யார்?
It's Christ in you.
அது உனக்குள்ளாக இருக்கும் கிறிஸ்துவே.
The Comforter. That's the Holy Spirit.
தேற்றரவாளன் அவர்தான் பரிசுத்த ஆவி.
And when the Comforter has come, he will do the same things that I done while the Comforter is in me.
அந்த தேற்றரவாளன் வரும்போது, அந்த தேற்றரவாளன் எனக்குள்ளாக இருந்தபோது நான் என்ன கிரியைகளை செய்தேனோ அதே கிரியைகளை அவர் செய்வார்.
I'll pray the Father and he'll give you this Comforter.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் இந்த தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார்.
You know the Comforter.
தேற்றரவாளனை நீங்கள் அறிவீர்கள்.
The world don't know him. Never will. But you know Him because He dwells now with you, Jesus speaking, but He shall be in you.
ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள் ஏனென்றால் அவர் இப்பொழுது உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். இயேசுவானவர் பேசுகையில் அவர் உங்களுக்குள்ளே இருக்க போகிறார் என்றார்.
There you are. That's the comforter.
அங்கேதான் காரியம், அதுதான் தேற்றுதவாளன்.
Shall be in you.
உங்களுக்குள்ளே இருக்க போகிறார்.
I will not leave you comfortless. I will come to you.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்.
I will not. Now that's a comforter, Christ. That's what the Holy Ghost is Christ.
நான் அப்படி விட மாட்டேன், அதுதான் தேற்றுதவாளன் ஆகிய கிறிஸ்து, அதுதான் பரிசுத்த ஆவி கிறிஸ்துவாய் இருக்கிறது.
Yet a little while and the world seeth me no more, but ye shall see me, because I live, you live also.
இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள்.
Oh, we could go on and on. But let you know.
இப்படியாய் நாம் மேலும் மேலும் படித்துக் கொண்டே போகலாம். ஆனால் இதை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
What is he? He's a seal. He's a sign. He's a comforter.
அவர் என்னவாய் இருக்கிறார்? அவர் ஒரு முத்திரையாய் இருக்கிறார். அவர் ஒரு அடையாளமாய் இருக்கிறார். அவர் ஒரு தேற்றுதவாளனாய் இருக்கிறார்.
See what all he is?
அவர் என்னவெல்லாமாய் இருக்கிறார் என்று பாருங்கள்.
The seed of Abraham inherited.
ஆபிரகாமின் சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது.
Now, let's also find that what else the comforter is.
தேற்றுதவாளன் இன்னும் என்னவெல்லாமா இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிவோம்.
Let's go to 1 John 16:7. See if he is an advocate too.
நாம் 1 யோவான் 17க்கு போய் அவர் அங்கே பரந்து பேசுகிறவராகவும் கூட இருக்கிறாரா என்று பார்ப்போம்.
You know what an advocate is. Making an advocate.
பரந்து பேசுகிறவர் என்னவென்றும் அவரை பரிந்து பேசுகிறவராக ஆக்குறது என்னவென்றும் தெரியும்.
We have an advocate. We know that.
நமக்கு ஒரு பரிந்து பேசுபவர் இருக்கிறார், நாம் அதை அறிவோம்.
1 John, the 16th chapter. Oh, wait a minute, I'm sorry. St. John, it is 16:7.
1 யோவான் 16 அதிகாரம். ஒரு நிமிடம் மன்னிக்கவும். பரிசுத்த யோவான் 16:17.
I'm sorry. I'm sure sorry I said that. I read that wrong. Got 16:7.
நான் வருந்துகிறேன். நான் அப்படி கூறுவதற்காக நிச்சயமாக வருந்துகிறேன். தவறாக நான் படித்து விட்டேன். 16:7.
Nevertheless, I tell you the truth. It is expedient for you that I go away.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால்,
for if I go not away, the comforter will not come unto you.
நான் போகாதிருந்தால் தேற்றுதவாளன் உங்களிடத்தில் வரார்.
But if I depart, I will send him unto you.
நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன்.
And when he is come, he will reprove the world of sin and of righteousness and of judgment.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும்,
of sin because they believe not on me,
உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால், பாவத்தை குறித்தும்,
of righteousness because I go to the Father and you see me no more,
நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே, நீதியை குறித்தும்,
of judgment because the prince of this world is judged,
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
Now, the advocate found in 1 John 2:12.
என்னே பரிந்து பேசுகிறதை யோவான் 2:12 இல் காணலாம்.
Now, let's read that just a minute. 1 John 2:12.
ஒரு நிமிடம் நாம் அதை வாசிப்போம். 1 யோவான் 2:12.
I beg your pardon. 1 John 1:2.
மன்னிக்கவும். 1 யோவான் 2:1-2 வசனங்கள்.
I've got these wrote down. 1 John 2.
1-2.
My little children, these things write I unto you, that you sin not.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
And if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ, the righteous.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்.
Who is the advocate? Jesus Christ, the righteous.
பரிந்து பேசுகிறவர் யார்? நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து.
And he is the propitiation for our sins, and not for ours only, but also for the sins of the whole world.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார்.
What is the Holy Ghost? It's an advocate.
பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது ஒரு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
What is an advocator?
பரிந்து பேசுதல் என்றால் என்ன?
What does it do, make an advocate?
அது என்ன செய்யும்? பரிந்து பேசுதலை செய்வது.
It has mercy. It stands in your place. It does things that you can't do.
அதனிடம் இரக்கம் இருக்கிறது. அது உன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கிறது. உங்களால் செய்ய முடியாத காரியங்களை அது செய்கிறது.
It's a propitiation for your sin.
அது உங்களுக்கான ஒரு பரிகாரமாய் இருக்கிறது.
It's your righteousness.
அது உங்களுடைய நீதியாய் இருக்கிறது.
It's your healing.
அது உங்களுடைய சுகமளித்தலாய் இருக்கிறது.
It's your life.
அது உங்களுடைய ஜீவனாய் இருக்கிறது.
It's your resurrection.
அது உங்களுடைய உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது.
It's all that God has for you.
தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற எல்லாமுமாய் அது இருக்கிறது.
He's an advocate.
அவர் ஒரு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
Hallelujah. How we could go into details of that and break that down.
அதை கொண்டு நாம் எப்படியாய் விவரங்களுக்குள் சென்று அதை தெளிவுபடுத்தி காட்ட முடியும்?
Of how that when it makes intercession for our ignorance.
நம்முடைய அறியாமைக்காக அது வேண்டுதல்கள் செய்கிறது.
Sometimes we got the Holy Ghost, we ignorantly stagger into something.
பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தும் சில சமயங்களில் நமது அறியாமைகளால் சில காரியங்களுக்குள் தடுமாறி விழுந்து விடுகிறோம்.
The Holy Spirit is there to make advocate for us.
அந்த சமயங்களில் பரிசுத்த ஆவி நமக்காக பரிந்து பேசும்படியாய் அங்கே இருக்கிறது.
He is our advocator.
அவர் நம்முடைய பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
He stands our, he's our attorney.
நமது சார்பில் அவர் வழக்கறிஞராக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்.
He stands there and pleads for us.
அவர் அங்கே நின்று கொண்டு நமக்காக கெஞ்சுகிறார்.
We don't plead for ourselves because the Holy Ghost in us pleads for us.
நாம் நமக்காக கெஞ்சுவதில்லை, ஏனென்றால் நமக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கெஞ்சுகிறார்.
The Holy Spirit given utterance sometimes is words you can't understand, and he makes intercessions for us.
பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை சொல்லி வேண்டுதல் செய்கிறார். சில சமயங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை கொண்டு வேண்டுகிறார். அவர் நமக்காக வேண்டுதல்கள் செய்கிறார்.
That's what the Holy Ghost is.
அதுதான் பரிசுத்த ஆவி என்பது.
When I walk in anything, I walk like a little kid. You walk like a little feller.
நான் ஏதாகிலும் ஒன்றுக்குள் நடந்து போகும்போது நான் ஒரு குழந்தையை போல் நடக்கிறேன், நீங்கள் சிறு பையனை போல் நடக்கிறீர்கள்.
We're walking in a dark world, full of enemies, full of sin, full of traps, full of everything.
விரோதிகளால் நிறைந்ததும், பாவத்தால் நிறைந்ததும், கண்ணிகளால் நிறைந்ததும், எல்லா காரியங்களால் நிறைந்ததும் ஆகிய ஒரு இருளான உலகத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்.
You say, I'm afraid to take Christian life.
நீங்கள் சொல்லலாம், ஓ எனக்கு பயமாய் இருக்கிறது, ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஏற்க எனக்கு பயமாய் இருக்கிறது. இதை செய்ய எனக்கு பயமாய் இருக்கிறது, இதை நான் செய்து விடுவேனோ என்று எனக்கு பயமாய் இருக்கிறது.
Don't be afraid. Amen. We have an advocate. Amen.
பயப்படாதேயுங்கள், நமக்கு ஒரு பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். ஆமென்.
Oh, he stands by us. He's in us. And he makes intercessions for us.
Oh, அவர் நம் பக்கத்தில் நிற்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல்கள் செய்கிறார்.
The Holy Spirit constantly making an advocate for us all the time.
பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எல்லா நேரத்திலும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
He is our advocator.
அவரே நம்முடைய பரிந்து பேசுபவராயிருக்கிறார்.
Oh, how we thank God for that.
ஓ, அதற்காக நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றியாய் இருக்க வேண்டும்.
A seal, a sign, the Spirit of life, the God of heaven, the Comforter, the life, the Advocate.
ஒரு முத்திரை, ஒரு அடையாளம், ஜீவனின் ஆவி, பரலோகத்தின் தேவன், தேற்றரவாளன், ஜீவன், பரிந்து பேசுபவர்.
What is he? Oh my! We could go on for hours with it.
அவர் என்னவாயெல்லாம் இருக்கிறார், ஓ என்ன, மணிக்கணக்காக நாம் அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம்.
Now we're going to change just for a minute.
இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு நாம் பொருளை மாற்றிக்கொள்வோம்.
Now we're going to ask. Now
நாம் இப்பொழுது கேட்டுக்கொள்ள போகிறோம்.
Promise to us in the last days.
இந்த கடைசி நாட்களில் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
This advocate, seal, promise. everything that we have talked about Him tonight with 10,000 times more. It was made a promise to us in the last days.
இந்த பரிந்து பேசுபவர் முத்திரை வாக்குத்தத்தம் இன்றிரவு நாம் அவரை குறித்து பேசின எல்லா காரியங்களும் அதை போன்று 10,000 மடங்கு அதிகமாக அது நமக்கு இந்த கடைசி நாட்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
They didn't have it in that day.
அவர்கள் அதை அந்த நாட்களில் பெற்றிருக்கவில்லை.
They just had a seal in their flesh as a token and a sign believing it was coming.
பெருமனை மாம்சத்தில் ஒரு முத்திரையை மட்டுமே பெற்றிருந்தார்கள். ஒரு அடையாளமாய் அது வருகிறது என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள்.
And they walked by the shadow of the law which they were circumcised by flesh.
அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் நிழலில் நடந்தார்கள். அதாவது அவர்கள் மாமிசத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள்.
Today we don't walk by the shadow of the law, we walk by the power of the resurrection.
இன்றைக்கோ நாம் நியாயப்பிரமாணத்தின் நிழலில் நடக்கிறதில்லை, உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் நடக்கிறோம்.
We walk by the power of the Spirit who is our true seal, our true advocate, our true comforter, our true sign that we have been born from above.
ஆவியின் வல்லமையினால் நாம் நடக்கிறோம். அவரே நம்முடைய உண்மையான முத்திரையாய் இருக்கிறார், நம்முடைய உண்மையான பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், நம்முடைய உண்மையான தேற்றவாளனாய் இருக்கிறார், நாம் உயர்வில் இருந்து பிறந்தவர்கள் என்பதற்கு நம்முடைய உண்மையான அடையாளமாய் இருக்கிறார்.
Peculiar, odd people acting funny, taking God at His word, calling everything else wrong.
ஒரு புதுமையான வினோதமான ஜனங்கள், வித்தியாசமாய் நடந்து கொள்பவர்கள், தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொண்டு மற்ற யாவையும் தவறு என்று அழைப்பவர்கள்.
God's word's right.
தேவனுடைய வார்த்தை தான் சரியானது.
That's all. That's what the Holy Ghost is.
ஓ என்னே, அதுவாகத்தான் இருக்கிறது பரிசுத்த ஆவி.
Do you want it? Would you love to have it?
உங்களுக்கு அது வேண்டுமா? அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆவல் கொள்வீர்கள் அல்லவா?
Let's see if it was promised.
அது வாக்களிக்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்ப்போம்.
Now let's go back to Isaiah. The book of Isaiah.
இப்போ நாம் திரும்பமாக ஏசாயாவின் புத்தகத்துக்கு போவோம். ஏசாயாவின் புத்தகம்.
Let's get the 28th chapter of Isaiah.
ஏசாயாவின் புத்தகம் 28th அதிகாரத்தை பார்ப்போம்.
Now we're going to Isaiah 28 and we're going to begin about the, let's take the 8th verse. See what Isaiah said 712 years before it come.
இப்பொழுது நாம் ஏசாயாவின் புத்தகம் 28th அதிகாரம் 8th வசனத்தை எடுப்போம். இது சம்பவிப்பதற்கு 712 வருடங்களுக்கு முன்னர் ஏசாயா என்ன கூறியுள்ளார் என்று பார்ப்போம்.
We could say a lot about this. Go back all the way back. But we'll just start right here and see if it was promised to the church.
முதலிலிருந்து தொடங்கி காரியங்களை பார்ப்போமானால் இது குறித்து நாம் அதிகமாக பேசலாம். ஆனால் நாம் சரியாக இங்கே இருந்து துவங்கி இது சபைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்போம்.
What day was it supposed to come?
அது எந்த நாளில் வர வேண்டியதாக இருக்கிறது?
Upon the last days when there be a corruption.
கடைசி நாட்கள் வர வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு கேடான நிலையாக இருக்கும்.
Now remember the words in plural days, the last 2 days, the last 2000 years.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், வார்த்தையில் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்கள், கடைசி 2 நாட்கள், கடைசி 2000 வருஷங்கள்.
Now the 8th verse.
இப்பொழுது 8th வசனம்.
All for all tables are full of filthiness, so that there is no clean place.
போஜன பீடங்கள் எல்லாம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை.
Search around today to find it.
அதை கண்டுபிடிக்கும்படியாய் இன்றைக்கு வேதத்தில் சுற்றுமுற்றும் தேடுங்கள்.
Look around, see if we're in that day.
சுற்றுமுற்றும் பார்த்து நாம் அப்படிப்பட்டதான் நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று பாருங்கள்.
All tables,
போஜன பீடங்கள் எல்லாம்,
while they go to the Lord's Supper, and the first thing in the material line, take an old piece of light bread or a soda cracker and break it up and make the communion.
ஏன் அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்திற்கு முதலாவதாக பொருள் ரீதியில் ஏதோ ஒரு பழைய துண்டு ரொட்டியையோ ஒரு பிஸ்கெட்டையோ பிட்டு ராபோஜனத்தில் பங்கு பெறுகிறார்கள்?
When that's supposed to be made with Holy Ghost hands and unleavened bread.
அந்த அப்பமானது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒருவருடைய கரங்களால் செய்யப்பட்டதும் புளிப்பில்லாத அப்பமாய் இருக்க வேண்டும்.
Christ is not dirty and filthy, and that represents him.
கிறிஸ்துவானவர் அசுத்தமும் அசுசியானவரும் அல்ல. அந்த அப்பமானது அவருக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது.
Another thing, they give it to people that drink, lie, steal, smoke, chew, just anything as long as they belong to the church.
இன்னொரு காரியம், அவர்கள் அதை குடிகாரனுக்கும் பொய்யனுக்கும் திருடுபவனுக்கும் புகைப்பிடிப்பவனுக்கும் புகையிலை மெல்லுபவனுக்கும் யாராய் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர்களதை கொடுக்கிறார்கள். அவன் அவர்களுடைய சபையை சேர்ந்தவனாய் இருந்தால் அது போதும். அது தூரமாயிருப்பதாக.
If a man ever takes it when we're reading this year, he's reading and drinking damnation to himself, not discerning the Lord's body.
நாம் அதை இங்கே புசிக்கும்போது யாராவது ஒருவர் அதை எப்பொழுதாவது புசிப்பானேயானால் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவன் நிதானித்து அறியாததினால் அவன் தனக்கு தானே ஆக்கின தீர்ப்பை சுவாசிக்கவும்
குடிக்கிறவனுமாயிருக்கிறான்.
அவனால் அப்படி ஜீவிக்க முடியவில்லை என்றால் அதில் பங்கு
கொள்ளாதிருங்கள்.
நீங்கள் அதில் பங்கு கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய சொந்த மனசாட்சியே குற்றமுள்ளதா இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது.
He that eateth not has no part with me, Jesus said.
இதை புசியாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று இயேசு சொன்னார்.
But all tables of the Lord has become full of filth. There's no one clean place.
ஆனால் தேவனுடைய போஜன பீடங்கள் எல்லாம் அசுத்தத்தினால் இருந்ததாகிவிட்டது. ஒரு சுத்தமான இடமும் அங்கு இல்லை.
Listen, if that don't picture today,
அது இன்றைய நாளை சித்தரித்து காட்டுகின்றதா என்று கவனியுங்கள்.
Who shall he teach knowledge? And whom shall he make understand doctrine?
அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்?
Who will understand knowledge?
அறிவை யார் புரிந்து கொள்ளக்கூடும்?
Who can he make to understand doctrine?
யாருக்கு உபதேசத்தை புரிய வைக்க முடியும்?
Well, bless God, I'm Presbyterian. I'm Methodist. I'm Pentecostal. I'm Nazarene. I'm Pilgrim Holiness.
நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பிரஸ்பிடேரியன், நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு பெண்டெகோஸ்தே, நான் ஒரு நசரீன், நான் ஒரு யாத்ரீக பரிசுத்தன் என்கிறார்கள்.
That don't mean one thing to God. Just another table.
அதனால் தேவனுக்கு ஒன்றையும் செய்ய போகிறதில்லை. அது வெறுமனே இன்னொரு போஜன பீடமாயிருக்கிறது.
Who will I make known doctrine?
நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்?
What kind of doctrine? Methodist, Baptist, Presbyterian, Pentecostal?
எந்த விதமான உபதேசம்? மெத்தடிஸ்டா, பாப்டிஸ்டா, பிரஸ்பிடேரியனா, பெண்டெகோஸ்தா?
The doctrine of the Bible.
வேதாகமத்தின் உபதேசம்.
Who will I make known doctrine?
நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்?
How do you know when you got it? We'll get into that Friday night.
அதை பெற்றுக்கொண்ட போது பெற்றுக்கொண்டேன் என்பதை எப்படி அறிவீர்கள்? அதை குறித்து நாம் வெள்ளி இரவென்று பார்ப்போம். புரிகின்றதா?
Who will I make known doctrine?
நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்?
Now watch.
இப்பொழுது கவனியுங்கள்.
Them that are weaned from the milk and drawn from the breast.
பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே.
Little babies say, well, I go to church. My mama belonged to this church.
சிறு குழந்தைகள் உதாரணமாக, நல்லது, நான் சபைக்கு போகிறேன், என்னுடைய தாயார் இந்த சபையை சார்ந்தவர்கள் எல்லாம்.
I have nothing against that, dear brother.
அருமையான சகோதரனை, அதற்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை.
I realize this is being taped.
இந்த செய்தியானது பதிவாக்கப்படுகிறது என்பதை நான் அறிவேன்.
That's all right. Belong to mama's church.
தாயுடைய சபையை சார்ந்திருப்பது அதெல்லாம் சரிதான்.
But listen, mama walked in one light, you're walking in another.
ஆனால் கவனியுங்கள், தாயார் ஒரு விதமான வெளிச்சத்தில் நடந்தார்கள், நீயோ வேறொரு வெளிச்சத்தில் நடக்கின்றாய்.
Luther walked in one light, Wesley walked in another.
லூதர் ஒரு வெளிச்சத்தில் நடந்தார், வெஸ்லியோ இன்னொரு வெளிச்சத்தில் நடந்தார்.
Wesley walked in one light, Pentecost walked in another.
வெஸ்லி ஒரு வெளிச்சத்தில் நடந்தார், பெந்தேகோஸ்து வேறொரு வெளிச்சத்தில் நடந்தார்கள்.
But we're walking on higher than that today.
ஆனால் நாமோ இன்றைக்கு அவைகளை காட்டிலும் இன்னும் மேலான வெளிச்சத்தில் நடக்கிறோம்.
And if there's another generation, it'll go beyond us.
இன்னொரு தலைமுறை என்று ஒன்று இருக்குமானால் அது நமக்கு மேலானதாக இருக்கும்.
Back in the early days, when the thing was wide, way wide, Luther taught justification by faith.
ஆரம்ப நாட்களின் போது பாதையானது விசாலமாய் இருந்தபோது, காரியம் விசாலமாய் இருந்தபோது, லூத்தர் பரிசுத்தமாகுதலை விசுவாசத்தினால் போதித்தார்.
That was just to bring the people from Catholicism into Protestantism, into the fellowship around the Word.
அது ஜனங்களை கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்துக்குள்ளாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு ஐக்கியம் கொள்ளவுமே போதிக்கப்பட்டது.
Justification by faith as a big wide sphere.
விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல் அது மிகுந்த விசாலமான எல்லையாய் இருந்தது.
They never moved from that.
அவர்கள் அதை விட்டு அகலவே இல்லை.
Along came another revival called John Wesley.
அதை தொடர்ந்து ஜான் வெஸ்லி என்பவரால் இன்னொரு எழுப்புதல் வந்தது.
It shook them down from that. and brought her down to sanctification, live a good, clean, holy life, sanctified by the Word of God. Give joy in your heart.
அது லூதரன்களை அதிலிருந்து கூலிக்கு கீழே விழச் செய்து பரிசுத்தமாகுதலுக்குள்ளாய் கொண்டு போய் ஒரு நல்லதும் சுத்தமானதும் பரிசுத்தமானதுமான ஜீவியத்தை தேவனுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்ட உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது.
That shook off a lot of Lutheran doctrine.
அது பெரும்பான்மையான லூதரன் உபதேசத்தை கலைந்து போட்டது.
Then along came Pentecost with the baptism of the Holy Ghost and narrowed it down again by receiving the Holy Ghost. That's right.
அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துடன் பெந்தேகோஸ்தே வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதன் மூலமாய் விசாலமான எல்லையை குறிக்கிறது. அது உண்மை.
And now that's begin to shake down.
இப்பொழுது அதுவும் அசைய ஆரம்பித்தது.
And the gifts and the restoration and the Spirit of God has come in the fullness of signs and wonders into the church and it shook Pentecost.
வரங்களும் புதுப்பித்தலும் தேவனுடைய ஆவியும் உள்ளே வந்து ஒரு நிறைவான அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் சபைக்குள்ளாக வந்து பெந்தேகோஸ்தே அசைத்தது.
What is it?
அது என்ன?
We are so close to coming of the Lord Jesus until the very Spirit that was in him is working in the church doing the very same things that he did when he was here on earth.
இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியே அது சபைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு அவர் பூமியில் இருந்தபோது செய்த அதே கிரியைகளை செய்யும் அளவுக்கு நாம் அவருடைய வருகைக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்.
It's never been anywhere back from the time of the apostles till this time.
அப்போஸ்தல நாட்கள் துவங்கி இது மட்டுமாக அது எந்த நேரத்திலும் இருந்ததா இல்லை.
See, it's wide, narrow.
ஏன் பாருங்கள், எல்லை விசாலமாக இருந்தது. குறுகிக் கொண்டே போகிறது.
What is it? Just like your hand come into a shadow. The negative.
அது என்ன? உன்னுடைய கரமானது அதன் நீளத்திற்கு வருவது போன்று நெகட்டிவ் போன்று.
It's a reflection.
ஆனால் அது என்னவா இருக்கிறது? அது ஒரு பிரதிபலிப்பா இருக்கிறது.
What was Luther? A reflection of Christ.
லூத்தர் என்னவா இருந்தார்? கிறிஸ்துவின் ஒரு பிரதிபலிப்பா இருந்தார்.
What was Wesley? A reflection of Christ.
வெஸ்லி என்னவா இருந்தார்? கிறிஸ்துவின் ஒரு பிரதிபலிப்பா இருந்தார்.
Look, Billy's Sunday's age just ended.
பாருங்கள், பில்லி சண்டையின் காலம் இப்பொழுதுதான் முடிவடைந்தது.
The other day, old Dr. Whitney taught right here on this pulpit. The last one of the old school died around 90, I guess.
அன்றுநாள் பழைய விசுவாச வகுப்பை சார்ந்தவர்களில் கடைசியார் இந்த பிரசங்க பீடத்திலிருந்து உபதேசித்தவர் வயது 90 இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் மரித்து போனார்.
Billy Sunday was a revivalist to the nominal churches in his day.
பில்லி சண்டே என்பவர் பெயர் கிறிஸ்தவ சபைகளுக்கு அவருடைய நாட்களில் ஒரு எழுப்புதல் பிரசங்கியாக இருந்தார்.
He pulled no punches. Stand up there and holler, all you Methodists, hit the sawdust trail, preachers and all.
அவர் எதையும் மறைத்து பேசாமல் எழும்பி நின்று மெத்தடிஸ்டுகளே, பிரசங்கிமார்களே, எல்லோருமே அந்த தூசு படிந்த ஒற்றடி பாதைக்கு வாருங்கள்.
All you Baptists, hit the sawdust trail, you Presbyterians.
பாப்டிஸ்டுமார்களே, பிரஸ்பிட்டீரியன்களே, அந்த தூசி படிந்த ஒற்றடி பாதைக்கு வாருங்கள் என்று சத்தமிடுவார். அவர் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. அவருடைய நாட்களில் அவர் பில்லி கிரகமாயிருந்தார்.
And then the same time that the nominal churches having their revival, what taking place?
கவனியங்கள், பெயர் கிறிஸ்தவ சபைகள் தங்கள் எழுப்புதல்களில் இருக்கின்ற அதே நேரத்திலே என்ன சம்பவித்தது?
The full gospel is having a revival.
ஒரு சுவிசேஷங்களும் எழுப்புதலை பெற்றுக் கொண்டிருந்தனர்.
There come forth the Bosworth brothers, Smith Wigglesworth, and Dr. Price, Amy McPherson, all those.
அந்த சமயத்தில் தான் பாஸ்வத் சகோதரர்கள், ஸ்மித் விகில்ஸ்வர்த், டாக்டர் பிரைஸ், அமினி மெல்ஹர்சன் மற்ற யாவரும் தோன்றினர்.
Look, Smith Wigglesworth died one night, Dr. Price died the next morning. Within 24 hours, I was on the field.
பாருங்கள், ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு இரவு மரித்தார், அடுத்த நாள் காலையில் டாக்டர் பிரைஸ் மரித்து போனார். 24 மணி நேரங்களுக்குள் நான் ஊழியத்தை வந்தேன்.
Now, my end's coming down.
இப்பொழுது என்னுடைய முடிவு வந்து கொண்டிருக்கிறது.
Look at, you don't hear much of Billy Graham, you don't hear much of Oral Roberts. I see my meeting shattering.
நீங்கள் பில்லி கிரஹாமை குறித்து அதிகம் கேள்விப்படுவதில்லை, ஓரல் ராபர்ட்ஸை குறித்து நீங்கள் அதிகம் கேள்விப்படுவதில்லை. என்னுடைய கூட்டங்களும் நேரிடுவதை நான் காண்கிறேன்.
What's the matter? We're at the end, another age.
என்ன காரியம்? இன்னொரு காலத்தின் முடிவில் நாம் இருக்கிறோம்.
How did Billy Sunday come in? And then?
Billy Sunday, you மற்றவர்களும் எப்பொழுது உள்ளே வந்தார்கள்?
They come in just after the great Moody revival.
மகத்தான மூடியினுடைய எழுப்புதலுக்கு பின்னர் அவர்கள் வந்தார்கள்.
When did Moody come in? Just after Knox revival.
மூடி எப்பொழுது உள்ளே வந்தார்? நாக்ஸினுடைய எழுப்புதலுக்கு பின்னர் வந்தார்.
When did Knox come in? just after Finney's revival.
நாக்ஸ் எப்பொழுது உள்ளே வந்தார்? பின்னியினுடைய எழுப்புதலுக்கு பின்னர் வந்தார்.
Finney after Calvin, Calvin after Wesley, and Wesley after Luther.
பின்னி கால்வினுக்கு பின்னர், கால்வின் வெசலிக்கு பின்னர், வெசலி லூதருக்கு பின்னர் வந்தார்.
On down through the age had come.
இப்படியாய் காலங்கள் தோறும் ஒருவருப்பின் ஒருவராய் வந்தார்கள்.
As soon as one revival is over, God raises up another and throws more light, just keeps moving. Like that.
ஒரு எழுப்புதல் முடிந்தவுடன் தேவன் இன்னொன்றை எழுப்பி இன்னும் அதிகமான வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். அந்த விதமாக தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது.
Now, we're at the end of this time.
இப்பொழுது நாம் இந்த நேரத்தின் முடிவிற்கு வந்திருக்கிறோம்.
Each man has looked at the end of his junction for the coming of Christ.
ஒவ்வொரு மனிதனும் அவருடைய காலத்தின் சந்திப்பில் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருந்தான்.
But they had a lot to look forward to, the returning of the Jews, flying saucers in the skies, all the things that we see today.
ஆனால் அவர்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டியவைகளும் அதிகமாக இருந்தது. யூதர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்புதல், ஆகாயத்தில் பறக்கும் தட்டுகள், இன்னும் நாம் இன்றைக்கு காணுகின்ற எல்லா காரியங்களையும் எதிர்நோக்க வேண்டி இருந்தது.
But we are at the end. We are here now.
ஆனால் நாம் முடிவில் இருக்கிறோம். இப்போது நாம் இங்கே இருக்கிறோம்.
They know the church was a seed power that would work in the church the same works of Christ.
கிறிஸ்து செய்த அதே கிரியைகளை செய்யத்தக்கதாக சபையானது வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தனர்.
Because as the shadow becomes deeper and deeper and reflects more.
ஏனென்றால் நிழலானது இன்னும் ஆழமாய் ஆழமாய் போக போக அதிகமாக பிரதிபலிக்க வேண்டி இருக்கிறது.
You take a shade, farther away from the shade, the least reflection you get out of the shade.
ஒரு நிழலை எடுத்துக் கொள்ளுங்கள். அது அதிக தூரத்தில் இருக்கும் போது மிக குறைந்த பிரதிபலிப்பை நீங்கள் நிழலில் காணலாம்.
After a while, the shade gets closer and closer to the tree, and the shade is the same thing.
சற்று கழித்து நிழலானது நெருங்க நெருங்க மரமும் அதன் நிழலும் ஒரே காரியமாய் ஆகிவிடும்.
Now the Spirit of God has worked under justification under Luther.
இப்பொழுது தேவனுடைய ஆவியானது லூத்தரின் கீழ் நீதிமான் ஆகுதலில் கிரியை செய்தது.
Sanctification under Wesley, the baptism of the Holy Ghost under Pentecost.
வெஸ்லியின் கீழாக பரிசுத்தமாகுதலில் கிரியை செய்தது. பெந்தெகோஸ்தியின் கீழாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் கிரியை செய்தது.
And here it is in the last day performing and doing the very same things that it did when it was in Christ.
இதோ அது இங்கே இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நடப்பித்துக் கொண்டும் செய்து கொண்டும் இருந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது.
What is it? The church in Christ has become one.
அது என்ன? சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக ஆகிவிட்டது.
And as soon as they connect together that last link, she'll go through the sky shouting.
அவர்கள் ஒன்றாக இணையும் போது அந்த கடைசி இணைப்பில் அவள் ஆரவாரத்தோடு ஆகாயத்தினூடாக செல்வாள்.
Up will come Wesley, Luther, all the rest of them back in those days there.
அந்த நாட்களில் ஜீவித்த வெஸ்லி லூத்தர் முதலானோர்கள் யாவரும் மேலாக வருவார்கள்.
He that's first will be last. He that's last will be first. And there will come the resurrection.
முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் அங்கே உயிர்த்தெழுதல் உண்டாகும்.
We're at the end time.
நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம்.
Listen, that's what the Holy Ghost does.
கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் செய்கிறார்.
The Holy Ghost by justification. He's just a light shadow of it.
பாருங்கள், நீதிமானாக்கப்படுவதன் மூலமாக பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதன் ஒரு லேசான நிழலாய் இருந்தார்.
The Holy Ghost by sanctification. A little deeper shadow of it.
பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாகுதலின் மூலமாக அதன் சற்று ஆழமான நிழலாய் இருந்தார்.
The Holy Ghost by the baptism of it. A deeper shadow.
பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக அதன் ஒரு இன்னும் ஆழமான நிழலாய் இருந்தார்.
Now the Holy Ghost by the restoration of its very person being in here, forming signs and wonders like it did at the beginning.
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய நபரே இங்கு இருக்கின்றதான திரும்ப அளிக்கப்படுகின்றதன் மூலமாக துவக்கத்தில் செய்தது போன்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார்.
Don't call me Holy Roller anyhow. You might as well get started now.
Oh, மகிமை! என்னை பரிசுத்த உருளை என்று அழைக்க போகிறார்களா? எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை இப்பொழுதே துவங்கலாம்.
Listen, brother. Listen to this.
கவனியுங்கள் சகோதரர்களே, இதை கவனியுங்கள்.
All tables are full of vomit. There's no clean place.
போஜன பீடங்கள் எல்லாம் பாந்தியினால் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை.
Who shall he teach knowledge? Whom shall he make known understand doctrine?
அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? அவர் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்?
Them that are weaned from the milk and drawn from the breast.
பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே.
Not little babies, Presbyterian babies, Methodist babies, Pentecostal babies, Lutheran babies, Nazarene babies.
சிறு குழந்தைகள், பிரஸ்பிடேரியன் குழந்தைகள், மெத்தடிஸ்ட் குழந்தைகள், பெண்டகோஸ்தி குழந்தைகள், லூத்தரன் குழந்தைகள், நசரின் குழந்தைகள்.
He wants somebody who's willing to get away from the breast and eat some strong meat.
அவர்களை அல்ல, முளைப்பாலை விட்டு அகன்றி பலமுள்ள ஆகாரத்தை புசிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் அவருக்கு தேவையாயிருக்கிறது.
Here it comes.
இதோடு வருகிறது.
For precept must be upon precept, upon precept, line upon line upon line. Here a little and there a little.
கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள்.
For with stammering lips and other tongues will I speak to this people.
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார்.
To whom he said, this is the rest wherein ye may cause the weary to rest.
இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல்.
And this is the refreshing, yet they would not hear.
இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
The Holy Spirit. If that isn't just the way it come on the day of Pentecost,
பரிசுத்த ஆவியானது பெந்தேகோஸ்தே என்னும் நாளன்று ஆண்டவிடமாக வரவில்லை என்றால்,
prophesied 712 years before it come,
அது வருவதற்கு 712 வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது.
Here it is on the day of Pentecost come just exactly,
அது பெந்தேகோஸ்தே நாளன்று சரியாக அதே விதமாக வந்தது.
Somebody said, keeping a Sabbath day,
அது ஓய்வு நாளை ஆசரிப்பதாகும் என்று யாரோ கூறினார்கள்.
I'm not rejecting or making light of anybody's church or religion.
மற்ற யாரோ ஒருவருடைய சபையோ அல்லது மார்க்கத்தையோ நான் குறைவாக்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை.
But said the Sabbath day, the Sabbath of God was a rest day.
ஆனால் ஓய்வு நாள் என்பது தேவனுடைய ஓய்வு என்பது இளைப்பாறுதலின் நாளாக இருக்கிறது.
Here's the rest day. This is the rest, he said, that you cause the weary to rest.
இதுவே இளைப்பாறுதலின் நாள், இதுதான் இளைப்பாறுதல். அவர் சொன்னார், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று.
This is it. Amen.
இதுதான் அது. Amen.
It'll be precept upon precept.
அது கற்பனையின் மேல் கற்பனையின் மேல், பிரமாணத்தின் மேல் பிரமாணமாய் இருக்கிறது. இளைப்பாறுதல் இங்கேதான் இருக்கிறது.
What is the Holy Ghost?
The rest.
Hallelujah.
Oh.
பரிசுத்தாவி என்றால் என்ன? இளைப்பாறுதல். ஓ,
come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
What is he?
அவர் என்னவாயிருக்கிறார்?
The one that comes in you gives you peace, your sign, your comforter, comforted, at rest, sealed.
உனக்குள்ளாக வருபவர், சமாதானத்தை அளிப்பவர், உன்னுடைய அடையாளமானவர், உன்னுடைய தேற்றவாளன். தேற்றப்பட்டவர்களாய், இளைப்பாறுதவர்களாய், முத்திரிக்கப்பட்டவர்களாய்
இருக்கிறீர்கள்.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதோ சம்பவித்திருக்கிறது என்று உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாயது இருக்கிறது. அது என்ன? அது ஒரு தேற்றவாளனாய் இருக்கிறது.
You're at rest.
அது என்ன? அது ஒரு அடையாளம். நீங்கள் இளைப்பாறுதலில் இருக்கிறீர்கள்.
You have, it's your advocate.
அது உங்களுடைய பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறது.
If you, something happens to you, there's something you got to make an advocate for you right quick. See, making intercession.
உங்களுக்கு ஏதாவது சம்பவித்தால் உடனுக்குடனேயே உங்களுக்காக பரிந்து பேச அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. பாருங்கள், பரிந்து பேசுதல்.
It's the Spirit of God living in the church, prophesied. Exactly what it would be when it come, it would be a everlasting eternal rest.
அதுதான் சபையில் ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. அது வரும்போது என்னவாய் இருக்கும் என்று சரியாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்றென்றைக்குமான நித்திய இளைப்பாறுதலாய் இருக்கும்.
God made the world. Hebrews the 4th chapter. God made the world and rested on the 7th day. That's right.
தேவன் உலகத்தை உண்டாக்கினார். எபிரேயர் 4 அதிகாரம். தேவன் உலகத்தை உண்டாக்கி 7 நாளில் ஓய்ந்திருந்தார். அது உண்மை.
Eighth day come back around. He gave that to the Jews for a covenant for a certain amount of time. That's right.
8 நாள் சுற்றி வருகிறது. அவர் அதை யூதர்களுக்கு ஒரு உடன்படிக்கையாய் ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்கு கொடுத்தார். அது உண்மை.
But they go and rest one day, go back the first day of the week, start over again new. Start over.
ஆனால் அவர்கள் போய் ஒரு நாள் ஓய்ந்திருந்து திரும்பி போகும்போது மறுபடியும் வாரத்தின் முதலாம் நாள் துவங்குகிறது.
That is the rest that God spoke of.
தேவன் பேசி சொல்லிய இளைப்பாறுதல் அதுவல்ல.
When God made the world in 6 days, when he went to rest, he rested from then on.
Amen.
That's right.
தேவன் உலகத்தை ஆறு நாட்கள் உண்டாக்கின போது அவர் இளைப்பாறு சென்ற போது அவர் அது முதல் இளைப்பாறினால் அது உண்மை.
That's settled. He didn't come back on the eighth day and start again.
அதே காரியத்தை முடித்தது. அவர் திரும்பி எட்டாம் நாள் வந்து மறுபடியும் துவங்கவில்லை.
It was only a shadow.
அது வெறுமென ஒரு நிழலாட்டமே.
Now, that was a type like the moon to the sun.
அது ஒரு பாவனையா இருக்கிறது, சூரியனுக்கு சந்திரன் இருப்பது போன்று.
But when the sun comes up, we don't need the moon no more.
ஆனால் சூரியன் எழும்பி வரும்போது அதற்கு பின்னர் நமக்கு சந்திரன் தேவைப்படுகிறது இல்லை.
Now, notice this. On Revelation 11, the woman with the moon under her feet and the sun at her head.
இதை கவனியுங்களோ, வெளிப்படுத்தல் 11 சந்திரனை தன் பாதங்களுக்கு கீழும் சூரியனை தன் தலையின் மேலும் கொண்டுள்ள ஸ்திரீ.
Oh, we could go through the Bible from lead to lead and show you.
முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்குமாய் ஆராய்ந்து வேதத்தில் உங்களுக்கு காட்டலாம். புரிகின்றதா?
But what is it?
ஆனால் அது என்ன?
When the Bible said in Hebrews the 4th chapter, if Jesus would have given them a rest day, he would have afterwards have spoke of it. He would have spoke of a rest day.
எபிரேயர் 4 அதிகாரத்தில் வேதம் கூறுகின்றது, இயேசு அவர்களுக்கு ஒரு இளைப்பாறும் நாளை கொடுத்திருந்தால் அவர் அதை குறித்து பின்னர் பேசியிருப்பார். அவர் ஒரு இளைப்பாறும் நாளை குறித்து பேசியிருப்பார்.
What day did he speak about rest?
அப்படியானால் ஒரு இளைப்பாறுதல் என்று அவர் எந்த நாளை குறித்து பேசியிருப்பார்?
Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Matthew 11 chapter 22nd verse.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11 அதிகாரம் 22 வசனம்.
Then we find that when we come to him,
அப்படியானால் பாருங்கள், நாம் அவரிடத்தில் வரும்போது அதை காண்கிறோம்.
For he, said Hebrews 4, that has entered into Jesus' rest has ceased from his worldly works as God did from his when he made the world to never return to it again.
எபிரேயர் 4 கூறுகிறது, ஏனெனில் இயேசுவினுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் செய்தது போன்று தன்னுடைய உலக கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அவர் உலகத்தை உண்டாக்கிய போது மீண்டும் அதனிடம் திரும்பாதபடி ஓய்ந்திருந்தார்.
How long are you sealed by the Holy Ghost until the day of your redemption?
எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் உத்திரிக்கப்பட்டிருப்பீர்கள்? நீங்கள் மீட்கப்படும் நாள் வரைக்கும்.
There's that rest, comfort, advocate, seal, deliver.
அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய இளைப்பாறுதல், ஏற்றுதல், அறிந்து பேசுதல், முத்திரை, விடுவிப்பு.
நான்
உணர்ச்சி வசப்படுகிறேன், அல்லது நான் ஒரு விதமாக
ஆசீர்வதிக்கப்படுகிறேன்.
சகோதரன் பிரணாம், அது நமக்காகவா வாக்களிக்கப்பட்டிருக்கிறது? அது வேதபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதா?
Find out what Joel said about it.
சரி, நாம் யோவேலுக்கு சென்று அதை குறித்து யோவேல் என்ன கூறியுள்ளார் என்று கண்டறிவோம்.
How thankful I am for the blessed word of God. Do you love it?
ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
I think that if it wasn't for the word, I don't know where we'd stand.
அடுமட்டு வார்த்தையாய் இல்லாதிருக்குமானால் நாம் எங்கே இருப்போமோ தெரியவில்லை.
All right, we're Joel now. We're going to Joel, the second chapter of Joel. And we're going to start at the 28th verse.
சரி, இப்பொழுது நாம் யோவேலுக்கு போக போகிறோம். இப்பொழுது நாம் யோவேலில் 2 அதிகாரத்துக்கு போய் 28 வசனம் முதல் துவங்க போகிறோம்.
Joel 2:28. 800 years before the coming of Christ. The prophet in the spirit. Now listen.
யோவேல் 2:28. கிறிஸ்துவினுடைய வருகைக்கு 800 வருடங்களுக்கு முன்னர் ஆவிக்குள்ளிருந்த தீர்க்கதரிசி கூறினதை இப்பொழுது கவனியுங்கள்.
And it shall come to pass afterwards that I will pour out my spirit upon all flesh. Your sons and your daughters shall prophesy. Your old man shall dream dreams and your young man shall see visions.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள்.
And also upon my servants and upon my handmaids will I pour out in these days, pour out in those days my spirit.
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன்.
And I will show wonders in the heavens above and in the earth, blood, fire and pillars of smoke.
வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன்.
The sun shall be turned into darkness and the moon into blood before the great and terrible day of the Lord shall come.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்.
And it shall come to pass that whosoever shall call upon the name of the Lord shall be delivered.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன்
ரட்சிக்கப்படுவான். What? Joel.
Oh, என்ன யோவேல்.
Did you notice in Acts 2 Peter took up the same verse?
நீங்கள் கவனித்தீர்களா அப்போஸ்தலர் 2 பேதுரு அதே வசனங்களை எடுத்தார்.
Said, ye man of Israel, hear my words. These are not drunk. This seal comforted. Peculiar. Marked people.
அதில் பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்ட ஜனங்கள் அல்ல. இவர்கள் முத்திரிக்கப்பட்ட தேற்றப்பட்ட வினோதமான குறிக்கப்பட்ட ஜனங்கள்.
They are not drunk as you suppose. Acts 2. Seeing that this is the third hour of the day.
நீங்கள் நினைக்கின்றபடியா இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையாய் இருக்கிறதே.
But this is that which is spoken of by Joel the prophet, saying, it shall come to pass in the last days that I'll pour out my spirit upon all flesh.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்றான்.
What is it? What is the Holy Ghost?
அது என்ன? பரிசுத்த ஆவி என்றால் என்ன?
All right. Now let's notice again. Promise to the believers. That's what it is.
சரி, இப்பொழுது நாம் மறுபடியுமாய் கவனிப்போம். விசுவாசிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அது.
Now this Holy Ghost, we find out what it is. Just a minute.
இப்பொழுது இது பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. ஒரு நிமிஷம் அது என்னவென்று நாம் கண்டறிவோம்.
Who's it promised to believers?
அது யாருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளுக்கு.
Now let's go to Luke 24, chapter of Luke. Listen what Jesus said in his last words before he left the earth.
இப்பொழுது நாம் லூக்கா 24 அதிகாரத்துக்கு திரும்பி இயேசுவானவர் இந்த பூமியை விட்டு போவதற்கு முன்பாக கடைசியாய் சொன்ன வார்த்தை என்னவென்று கவனியுங்கள்.
Luke the 24th chapter.
லூக்கா 24 அதிகாரம்.
You just taking this down now. You can mark it down and study it tomorrow when you have more time.
இதை குறித்து நீங்கள் நன்றாக குறித்துக்கொண்டு நாளைக்கு வீட்டில் இதை வாசித்து தியானியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அதிக நேரம் உண்டாயிருக்கும்.
Now Luke 24:49. Listen to Jesus speaking.
இப்பொழுது லூக்கா 24:49 இயேசுவானவர் பேசுகின்றதை கவனியுங்கள்.
At the end, when he was ascending up into glory, the ascension, here's the words he said to his disciples.
முடிவில் அவர் மகிமைக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படும் வேளையில் அவர் அவருடைய சீஷர்களிடத்தில் கூறின வார்த்தைகள் இவைகளே.
Behold, I send the promise of my Father.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
What promise?
என்ன வாக்குத்தத்தம்?
The seal, the sign, the comforter, and all these things that I've spoke of, times thousands more.
முத்திரை, தேற்றரவாளன், ஆயிரக்கணக்கான முறைகள் நான் பேசி சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம்.
I send the promise of my Father upon you.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்கள் மேல் அனுப்புகிறேன்.
What promise?
என்ன வாக்குத்தத்தம்?
The one that Isaiah said would come. With stammer lips and other tongues I speak to this people, I'll send that rest upon you.
வரும் என்று ஏசாயாவினால் சொல்லப்பட்டது பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் நான் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன். இந்த இளைப்பாறுதலை நான் உங்கள் மேல் அனுப்புவேன்.
I'll send what Joel spoke of, that it shall come to pass the last day, saith God, I'll pour out my spirit upon you.
யோவேலினால் உரைக்கப்பட்ட அதை நான் அனுப்புவேன். அதாவது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பது.
Oh, I'll send to you and make all nations, all people beginning from Jerusalem, I'll bring in the seed of Abraham under this covenant.
Oh, நான் உங்களுக்கு அனுப்பி எல்லா தேசங்களும் எல்லா ஜனங்களும் எருசலேம் துவங்கி ஆபிரகாமின் சந்ததியை நான் இந்த உடன்படிக்கையின் கீழ் கொண்டு வருவேன்.
I'll seal away every one of them.
அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் உத்தரிப்பேன்.
See, I'll pour out my spirit.
பாருங்கள் நான் என்னோட ஆவியை ஊற்றுவேன்.
I'll send the promise of my Father upon you, but tarry ye, means wait, in the city of Jerusalem until you're endued with power from on high.
என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள்.
What is the Holy Ghost then? Power. From on high.
அப்படியானால் பரிசுத்த ஆவி என்றால் என்ன? உன்னதத்தில் இருந்து வரும் பெலன்.
Not power from the bishop. Not power from the church. But power from on high.
பிஷப்பிடத்திலிருந்து வரும் பெலன் அல்ல, சபையிடத்திலிருந்து வரும் பெலன் அல்ல, ஆனால் உன்னதத்திலிருந்து வரும் பெலன்.
How did that power come? By joining church?
அந்த வல்லமை எப்படி வரும்? சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவா?
I challenge you to say that that's right.
அதை செய்யவும் சரி என்று கூறவும் நான் உங்களிடத்தில் சவால் இடுகிறேன்.
But joining the church, shaking hands with the preacher? No, sir.
ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவா? ஒரு பிரசங்கியாருடன் கை குலுக்குவதன் மூலமாகவா? இல்லை ஐயா.
Now to you Catholics, sticking out your tongue and taking the first communion? No, sir.
இப்பொழுது கத்தோலிக்கர்களாகிய உங்களுக்கு கூறுகின்றேன், நாக்கை வெளியே நீட்டி முதலாம் ராபோஜனத்தை எடுக்கின்றதா? இல்லை ஐயா.
How did it come? Power from on high.
அது எப்படி வந்தது? உன்னதத்திலிருந்து வந்த பெலன்.
Let's read a little far.
இன்னும் சிறிது தொடர்ந்து வாசிப்போம்.
Let's go to Acts 1:8.
நாம் அப்போஸ்தலர் 1:8 போவோம்.
They're assembling together now.
இப்பொழுது அவர்கள் ஒன்றாக கூடுகின்றனர்.
Now they were speaking of Jesus here when they were assembled together and it ordained another to take the Judas's place.
அவர்கள் ஒன்றாக கூடி யூதாசின் சாலத்துக்கு ஒரு ஆளை நியமித்த போது இங்கே அவர்கள் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
Acts 1:8. But ye shall receive power after this the Holy Ghost has come upon you.
அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து.
What? You become the member of the Branham Tabernacle, no?
என்ன நீங்கள் பெண்ணாம் ஜெபக்கூடாரத்தில் அங்கத்தினர் ஆகிவிடுவதா? இல்லை ஐயா.
You become the member of the Methodist Church, the Catholic Church, the Presbyterian, not so in the Bible.
நீங்கள் மெத்தடிஸ்ட் சபை, கத்தோலிக்க சபை, பிரஸ்பிடரியன் சபை அங்கத்தினர் ஆகிவிடுவதா? இல்லை ஐயா. வேதத்தில் அவிதமாக இல்லை.
That's man-made doctrine.
அது மனிதனுடைய கோட்பாடுகளாக இருக்கிறது.
But you shall receive power after you have become a preacher. No, sir.
ஆனால் நீங்கள் போதகரான பின்பு பலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றாயிருக்கிறது? இல்லை ஐயா.
You shall receive power after you get your Bachelor of Art. No, sir.
உங்களுடைய BA பட்டத்தை பெற்ற பின்பு பலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றாயிருக்கிறது? இல்லை ஐயா.
You shall become power after you get your DD. No, sir.
உங்களுடைய DD பட்டம் பெற்ற பிறகு பலன் வரும் என்று இருக்கிறதா? இல்லை ஐயா.
You shall receive power after you're baptized in water. No, sir.
தண்ணீரினால் நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட பிறகு பலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றாயிருக்கிறது? இல்லை ஐயா.
You shall receive power after you have taken the first communion. No, sir.
நீங்கள் முதலாம் ராபோஜனம் எடுத்த பிறகு பலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றா இருக்கிறது? இல்லை ஐயா.
See, that's all man-made stuff.
புரிகின்றதா? இவைகள் எல்லாம் மனிதனால் ஆக்கப்பட்ட உபதேசங்கள்.
Listen what the Bible said, what Jesus said.
வேதம் என்ன கூறுகின்றது? இயேசுவானவர் என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள்.
You shall receive power after that the Holy Ghost has come upon you.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து.
What is the Holy Ghost? The power.
பரிசுத்தாவி என்பது என்ன? பெலன்.
Then, after this, you shall be witnesses.
பின்னர் இதற்கு பிறகு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.
Just you 12. You witness at Jerusalem.
நீங்கள் 12 மட்டும் எருசலேமில் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றா கூறுகிறது?
You shall be witnesses to me, both in Jerusalem, Judea, Samaria, and to the utmost parts of the earth.
நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.
Which has never been reached yet.
இன்னும் இது நிறைவேற வேண்டி இருக்கிறது.
When he spoke these things while they beheld him, he was taken up in the cloud and received out of their sight.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது.
Now, turn right across the page. What's these prophecies come to pass?
இப்பொழுது பக்கத்தை திருப்பி இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதை கவனியுங்கள்.
And when the day of Pentecost had fully come, they were all with one accord in one place.
பெந்தேகோஸ்தேயின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
And all of a sudden the pastor came in and got off the line there, didn't
he? அப்போது சடிதியாய் ஒரு போதகர் வந்தார். நான் அங்கே வரிசை தவறி வாசித்து தவறிவிட்டேன் இல்லையா?
All of a sudden the priest come on the altar.
அப்போது சடிதியாய் ஒரு ஆசாரியன் பீடதண்டைக்கு வந்தாரா? இல்லை.
And suddenly there came a sound.
அப்பொழுது சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி.
Not just a make believe, it was there.
Amen.
A sound.
அது ஏதோ ஒரு யூகம் அல்ல, அங்கே ஒரு முழக்கம் உண்டானது.
A minister was approaching the door.
ஒரு ஊழியக்காரன் கதவை அணுகி வந்தானா?
The priest had the communion coming out of the holy place.
ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ராபோஜனத்துடன் வந்தாரா? இல்லை, அதை போன்று ஒன்றுமே இல்லை.
There came a sound from heaven.
வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி.
Not a rustling of the feet.
ஏதோ காலடிகளின் சத்தம் அல்ல.
There came a sound from heaven as a rushing mighty wind.
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி.
ஓ மா,
ஓ என்ன.
And it filled all the house where they were sitting.
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
What is the Holy Ghost?
பரிசுத்த ஆவி என்றால் என்ன?
Here's where they get power.
எங்கே இருந்துதான் அவர்கள் வல்லமையை பெற்றார்கள்?
Here's where they're supposed to wait. Here's what happened when they did it.
இங்கேதான் அவர்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. அவர்கள் அதை செய்த போது அங்கே சம்பவித்தது இதுதான்.
All prophesied from Genesis right on up. From Abraham right on through, it would come and how it would come and the results would come.
ஆதியாகமம் முதல் உள்ள எல்லோருமே, ஆபிரகாம் துவங்கி எல்லோருமே, அது வரும் என்றும், அது எப்படி வரும் என்றும், அதனால் ஏற்படும் பலன்கள் என்னவென்றும் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தனர்.
What is it? Promise to the church. Do you believe?
அது என்ன? சபைக்கு, விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றாயிருக்கிறது.
And filled all the house where they were set.
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று.
And there appeared unto them cloven tongues like a fire and it set upon each of them.
அல்லாமலும் அக்கினிமயமா நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
And they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
Now we're going to get on that Friday night. We leave that right there.
இதை குறித்து நாம் வெள்ளி இரவு வந்து பார்ப்போம். இதை நாம் இங்கேயே நிறுத்தி விடுவோம்.
How is it? It's a promise to the church. Absolutely a promise. All right. Now.
அது எப்படியாகும்? அது சபைக்கான ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது. முற்றிலுமாக ஒரு வாக்குத்தத்தம். சரி, இப்பொழுது?
Now we go to find out after they were filled. They were sealed until how long?
அப்படியாய் அவர்கள் நிரப்பப்பட்ட பின்னர் அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு முத்திரிக்கப்பட்டார்கள் என்பதை இப்பொழுது நாம் கண்டறிய போகிறோம்.
How many years got the Holy Ghost? I see your hand.
இங்க இருக்கிறவர்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், நான் பார்க்கட்டும்.
It's more with the Holy Ghost than it is without.
பரிசுத்த ஆவியை பெறாதவர்களை காட்டிலும் பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
We want you to be one of us, brother, sister.
சகோதரரே, சகோதரியே, எங்களில் ஒருவராக நீங்கள் இருக்க நாங்கள் விரும்புகிறோம்.
When you understand what it is, it is the Spirit of God dwelling in you to do the works of God.
அது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாய் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற தேவனுடைய ஆவியாயது இருக்கிறது.
When God ever sent any of His Spirit into any of His servants, any of His prophets, any of His teachers, any of His apostles, they were always rejected of the world.
தேவன் தம்முடைய ஆவியை அவருடைய எந்த ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் எந்த அப்போஸ்தலர்களுக்கும் அனுப்பும் போதெல்லாம் அவர்கள் உலகத்தால் எப்பொழுதும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருந்தனர்.
They were considered crazy in every age there was.
அவர்கள் ஜீவித்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் பைத்தியங்கள் என்று கருதப்பட்டனர்.
Even when Paul stood before Agrippa, he said, in the way that's called heresy, what is heresy? Crazy.
பவுலும் கூட அகிரிப்பாவுக்கு முன்பாக நின்றபோது இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின் படியே என்று கூறினான். மதபேதம் என்று கூறுகின்றது என்ன? வைத்தியகாரதனம்.
In the way that they call crazy, a bunch of nuts. That's the way I worship the God of our Father.
இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்ட நட்டுக்கள் சொல்லுகின்ற மார்க்கத்தின் படியே எங்கள் முன்னோர்களின் தேவனை நான் அந்த விதமாகத்தான் ஆராதிக்கிறேன் என்றான்.
I'm so glad that I can say I'm one of them. Yes, sir. That's right.
நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடிகிறதற்காக நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமையா, அது உண்மை.
I'm so glad I can say I'm one of them.
அவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ள முடிகிறதுக்காக அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
Now, after this Holy Ghost fell upon them, it made them so much sweethearts until everything was in common. Is that right?
இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானது அவர்கள் மேல் விழுந்த பிறகு அது அவர்களை இனிய இருதயம் உள்ளவர்களாக்கி எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிக்கும் அளவுக்கு கொண்டு சென்றது. அது சரிதானே?
என்ன
ஒரு ஐக்கியம்.
We sing that song sometimes. Oh, what fellowship! Oh, what joy divine! That's it.
அந்த பாடலை நாம் சில சமயங்களில் பாடுவதுண்டு. ஓ என்ன ஒரு ஐக்கியம், ஓ என்ன ஒரு தெய்வீக சந்தோஷம். அதுதான் காரியம்.
They didn't care whether the sun shined or didn't.
அவர்கள் கவலைப்படவில்லை சூரியன் பிரகாசிக்கின்றதா அது இல்லையா என்பதை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை.
They didn't ask for a flower bed of these.
அவர்கள் கஷ்டமில்லாத பூதூவிய படுக்கையை கிடைக்கவில்லை.
Now, I receive the Holy Ghost, says some people to me, Mr. Branham, if you will guarantee me that I'll be a millionaire.
சில ஜனங்களிடத்தில் சகோதரன் பிரண்ணா, நான் ஒரு கோடீஸ்வரனாக ஆவேன் என்று நீர் உத்தரவாதம் கொடுப்பீரானால் நான் இந்த பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகின்றனர்.
If you will guarantee me, I'll find oil wells and find gold mines and
எனக்கு எண்ணெய் கிணறுகள் கிடைக்கும் என்றும் தங்க சுரங்கங்கள் கிடைக்கும் என்றும் வாக்குறுதி கொடுப்பீரானால் நான் அதை பெற்றுக் கொள்கிறேன்
என்கின்றனர்.
பாருங்கள், ஜனங்கள் அப்படியாய் போதிக்கின்றனர். அவர்கள் ஒரு பொய்யை
போதிக்கின்றனர்.
தேவன் அப்படியான காரியங்களை வாக்கு பண்ணவில்லை.
பரிசுத்த
ஆவியை பெற்ற ஒரு மனிதனுக்கு அவன் அப்பத்துக்கு பிச்சை எடுக்கிறானோ அல்லது இல்லையோ என்பதை குறித்து கவலைப்பட
மாட்டான்.
அது எந்தவித வித்தியாசத்தையும் அவனுக்கு உண்டாக்காது. அவன் பரலோகத்தை நோக்கி ஓடுகின்ற ஒரு
சிருஷ்டியாயிருக்கிறான்.
அவனுக்கு இங்கே எந்த விதமான பிடிப்பும் இல்லை. அது உண்மை. அவன் கவலைப்படுகிறதில்லை. என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, அவனுக்கு பாதகம் இல்லை.
Let them criticize, make fun, lose your prestige. Why do you care? You're on your road to glory. Hallelujah.
அவர்கள் குறை கூறட்டும், பரியாசம் பண்ணட்டும், கௌரவம் போகட்டும், உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் உங்களுடைய மகிமையின் பாதையிலே இருக்கிறீர்கள். Hallelujah.
Your eyes are set on Christ and you're on your road. Amen. You don't care what the world says.
உங்கள் கண்களானது கிறிஸ்துவின் மேல் பதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறீர்கள். உலகம் என்ன கூறுகின்றது என்பதை குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை.
That's what the Holy Ghost is.
அதுதான் பரிசுத்த ஆவியாயிருக்கிறது.
It's a power. Hallelujah. It's a seal. It's a comforter. It's an advocate. It's a sign. Oh my.
அது ஒரு பலனாயிருக்கிறது. அது ஒரு முத்திரையாயிருக்கிறது. அது ஒரு தேற்றவாளனாயிருக்கிறது. அது ஒரு பரிந்து பேசுகிறவராயிருக்கிறது. அது ஒரு அடையாளமாயிருக்கிறது. ஓ என்ன,
it's assurance that God has received you.
தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதின் உறுதியாக இது இருக்கிறது.
How much time have I taken?
எவ்வளவு நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன்?
I've got just 8 more minutes. All right.
எனக்கு இன்னும் 8 நிமிடங்கள் தான் இருக்கிறது. சரி.
Let me, I got a lot of scriptures here. I don't guess I can get them in, but we'll try our best.
இங்கு நான் அநேக வேத வாக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அவைகளெல்லாம் எடுத்துக் கூற முடியும் என்று நான் யூகிக்கவில்லை.
Now, after a man has been filled with the Holy Ghost, is it possible that persecutions and things would cause him to have to come back and
பரிசுத்தாவியினால் ஒரு மனிதன் நிரப்பப்பட்ட பின்னர் உபத்திரவங்களும் மற்ற காரியங்களும் அவனை திரும்பி போகும்படியா செய்யக்கூடுமா?
Now he ain't going to lose. He's still a son of God. He'll always be.
அவன் இழந்து போக போவதில்லை. அவன் இன்னமும் ஒரு தேவனுடைய குமாரனாயிருக்கிறான். அவன் எப்பொழுதும் அப்படியாயிருக்கிறான்.
Because you're sealed how long?
ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்?
That's right. That's what the Bible says.
அது உண்மை. வேற வரைதான் கூறுகின்றது.
Now, after the disciples had been beaten, they had been mocked, made fun of and everything, they thought it's time to go back together a little while.
சீஷர்கள் அடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பரிகாசம் செய்யப்பட்டு கேலி செய்யப்பட்டு மற்ற எல்லா காரியங்களும் செய்யப்பட்ட பின்னர் ஒன்றாய் சேர்ந்து கூடி அவர்கள் சற்று திரும்பி போவதற்கு இது ஏற்றதான நேரம் என்று எண்ணினார்கள்.
Let's turn over to the Acts, the fourth chapter, and see when they what happened.
நாம் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரத்திற்கு திரும்பி போய் என்ன சம்பவித்தது என்று பார்ப்போம்.
Now this is to you people who already got it.
இது ஏற்கனவே பெற்றுக் கொண்டவர்களுக்கு.
Acts, the fourth chapter.
அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம்.
Now Peter and John had been beaten, put in prison for healing, having a healing service out at the gate of the church.
தேவாலயத்தின் வாசலண்டையில் சுகமளித்ததற்காக, ஒரு சுகமளிக்கும் ஆராதனை நடத்தினதற்காக பேதுருவும் யோவானும் அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். எத்தனை பேருக்கு அது தெரியும்?
This man laying there kind of lame in his feet. He couldn't walk. Been that way for 40 years.
சப்பானியான ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனால் நடக்க முடியாது. அவிதமான நிலையில் அவன் 40 வருடங்களாக இருந்தான்.
And Peter passed through and he said, held out his cup to get something to put in his cup for food.
பேதுரு அந்த வழியாய் கடந்து சென்றான். ஆகாரத்திற்காக ஏதாவது கொடுப்பார்கள் என்று எண்ணினவனாய் தன்னுடைய பிச்சை கோப்பையை தூக்கி காட்டினான்.
And Peter showed that he was a Holy Ghost filled preacher. He didn't have any money.
பேதுரு தான் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிரசங்கி என்றும் தன்னிடம் ஏதும் பணம் இல்லை என்றும் காண்பித்தான்.
He said, silver and gold have I none.
அவன் கூறினான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை.
He wasn't caring about that.
பாருங்கள், அவன் அதை குறித்து கவலை கொள்ளவே இல்லை.
But he was a heaven-bound creature.
ஆனால் அவனோ ஒரு பரத்தை நோக்கி செல்லும் சிருஷ்டியாக இருந்தான்.
Oh, how I wish we had time to lay in that a little while there.
ஓ, அதை குறித்து விவரமாய் கூற நேரம் மட்டும் நமக்கு இருக்குமானால் நலமாயிருக்கும். பாருங்கள்,
he was heaven-bound.
அவன் பரத்தை நோக்கி செல்பவனாக இருந்தான்.
He was comforted. He had the spirit. He had the power.
அவன் தேற்றப்பட்டவனாய் இருந்தான். அவனிடம் ஆவி இருந்தது, அவனிடம் வல்லமையும் இருந்தது.
He walked on and said, silver and gold have I none, but such as I have I'll give to you.
அவன் நடந்து கொண்டே, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்றான்.
No doubt the man said, what you got, sir?
அந்த மனிதன், ஐயா உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்டதில் ஐயம் ஒன்றும் இல்லை.
I got faith.
என்னிடம் விசுவாசம் இருக்கின்றது.
I've got something in my heart that started about 10 days ago.
10 நாட்களுக்கு முன்பாக துவக்கப்பட்ட ஏதோ காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது.
I was in the upper room up there and all of a sudden all the promises that God had made.
அங்கே நான் மேலாக இருந்த அந்த மேலறையிலே இருந்தேன். அப்போது சந்ததியிலே தேவன் அளித்திருந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம்.
I've walked with Jesus Christ for 3.5 years.
நான் இயேசு கிறிஸ்துவுடனே 3.5 வருடங்கள் நடந்துள்ளேன்.
I fished with him. I pulled in the fish. I've done these different things.
அவரோட கூட நான் வலையை பிடித்து இழுத்தேன். நான் இந்த விஞ்ஞானமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன்.
And I've seen him heal the sick.
அவர் வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினதை நான் கண்டிருக்கிறேன்.
He kept telling me, the Father's in me, but when I leave, he'll come in you.
பிதா எனக்குள் வாசமாயிருக்கிறார், ஆனால் நான் போகும்போது அவர் உங்களுக்குள்ளாக வருவார் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பார்.
So I couldn't understand that, but he said, I don't expect you to understand.
ஆக என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, ஆனால் இப்பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறினார்.
You don't understand these things, you just get them.
நீங்கள் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள விட்டாலும் நான் கூறுவதை கேளுங்கள்.
I don't understand it yet.
எனக்கே அது இன்னும் புரியவில்லை.
Don't tell me you do because you don't.
புரிந்து கொண்டோம் என்னிடம் கூறாதிருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு புரியாது. புரிகின்றதா?
So I can't understand it, I can't explain it, but the only thing I know, I got it.
ஆகவே என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னால் அதை விளக்கி கூற முடியாது, ஆனால் எனக்கு தெரிந்த ஒரே காரியம் என்னவென்றால் நான் அதை
பெற்றிருக்கிறேன்.
சரி சரி, அது விஞ்ஞான ரீதியாய் அல்ல என்று நீ கூறலாம். ஓ, அது விஞ்ஞான பூர்வமானது.
Look at them lights. When Benjamin Franklin caught it, he said, I got it. He didn't know what he had, but he had it.
அந்த விளக்குகளை நோக்கி பாருங்கள். பெஞ்சமின் பிராங்க்லின் அந்த கருத்தை அவன் பற்றி கொண்ட போது அவன் எனக்கு கிடைத்து விட்டது என்றான். அவனிடம் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது, ஆனால் அது அவனிடம் இருந்தது.
Now won't somebody tell me tonight what electricity is?
மின்சாரம் என்றால் என்ன என்று யாராவது எனக்கு சொல்லும்படி விரும்புகிறேன்.
They don't know yet what it is, but we got it.
Amen.
That's right.
இன்னமும் கூட அது என்னவென்று யாருக்கும் தெரியாது, ஆனால் நம்மிடம் அது இருக்கின்றது. ஆமேன், அது சரியே.
There's no man knows what electricity is.
மின்சாரம் என்னவென்று அறிந்த ஒரு மனிதனும் இல்லை.
They can harness it, make it light, make it burn, make it act.
அவர்களால் அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து அதை வெளிச்சமாக்கவும், அதை எரிய வைக்கவும், அதை கிரியை செய்ய வைக்கவும் முடியும்.
It's generated by generators, two pieces running together like that. It produces that, and that's all they know.
ஆனால் உற்பத்தியாக்கும் ஜெனரேட்டர் எந்திரங்களால் உற்பத்தி ஆக்கப்படுகிறது. இந்த விதமாக இரண்டு துண்டுகள் சேர்ந்து போகுதல், அது அதனை உண்டாக்குகிறது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம்
அதான்.
அதை வெளிச்சத்தை கொடுக்கும், அதற்குள் சக்தி
இருக்கின்றது.
அது தேவனுடைய ஆவியை போன்றுள்ளது.
When you get one piece is you, the other piece is God, and get them around together like that, it'll do something for you. That's right.
எனக்கு ஒரு துண்டு கிடைக்கும் போது அது நீதான், இன்னொரு துண்டு தேவனாயிருக்கிறார், அவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இந்த விதமாக ஓடும்படியாக செய்யுங்கள், அது உங்களுக்கு ஏதோ காரியத்தை செய்யும். அது உண்மை.
It'll give light, it'll give power.
அது வெளிச்சத்தை கொடுக்கும், அது சக்தியை கொடுக்கும்.
You don't know what it is, never will know what it is, but you know when you got it. That's one thing, sure.
அது என்னவென்று உனக்கு தெரியாது, அது என்னவென்று உன்னால் வெறுபோதும் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதை பெற்றுக் கொண்ட போதோ அறிந்து கொள்வாய். அது ஒன்று மாத்திரம் நிச்சயம்.
It's yours.
Amen.
அது உனக்காகத்தான், அது உன்னுடையது, அது உறுதி அளிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது உண்மை.
What does that light show? There's assurance it is a light.
அந்த வெளிச்சம் இதை காட்டுகிறது. அங்கே நிச்சயம் இருக்கிறது. அது விளக்காய் நிச்சயமாய் இருக்கிறது.
Now, notice this. Now, you don't know what it is.
இப்பொழுது இதை கவனியுங்கள். அது என்னவென்று உங்களுக்கு தெரியாது.
But these fellows said, well, they said one thing they know. We know that they're ignorant.
ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு காரியம் எங்களுக்கு தெரியும், இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள்.
Some more nuts, you see, like the little German said he was, see.
இன்னும் சில நட்டுகள், நீங்கள் பாருங்கள், அந்த ஜெர்மானியன் தான் ஒரு நட்டு என்று கூறினது போன்று, புரிகின்றதா?
Said they're ignorant and unlearned, but they've been with that fisherman, that carpenter down there called Jesus.
அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களும், ஆனால் அவர்கள் அந்த இயேசு என்று அழைக்கப்படுகின்ற, அதோ அங்கே இருக்கின்ற அந்த தச்சனோடு, அந்த மீன்பிடியோடு கூட இருந்தார்கள்.
Now I tell you, because they're doing the same things he does.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் செய்த அதே காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்றான்.
That's what the Holy Ghost is. Is Jesus living in an ignorant fisherman, a carpenter, or whatever, ignorant preacher, whatever it is.
பரிசுத்த ஆவி அதுவாகத்தான் இருக்கின்றது. அது என்னவென்றால், படிப்பறிவில்லாத மீன் பிடிப்பவனுக்குள்ளும் ஒரு தச்சனுக்குள்ளும் அல்லது எதுவாய் இருந்தாலும் ஒன்றும் அறியாத போதகனுக்குள்ளும் இயேசுவானவர் ஜீவிக்கின்றதா இருக்கிறது.
It's a man that wants to be ignorant to the things of the world, and that's why Jesus come into him, the Spirit of God, the seal, the comforter.
உலகத்தின் காரியங்களை அறியாதவனாய் இருக்க விரும்புகின்றவனும் இயேசுவானவர் தேவனுடைய ஆவி முத்திரை தேற்றவாளன் அவனுக்குள்ளாக வர அனுமதிக்கின்ற ஒரு மனிதனாய் அது இருக்கின்றது.
He don't care about prestige. All thing he wants is God.
அவனுக்கு கௌரவத்தை குறித்து அக்கறை இல்லை. அவனுக்கு தேவையான ஒரே காரியம் தேவனாய் இருக்கிறது.
When God was setting an order, he said, all you Levites, I've called you out, made you priests.
தேவன் ஒழுங்குகளை ஏற்படுத்துகையில் அவர், லேவியர்களே, உங்கள் யாவரையும் வெளியே அழைத்து உங்களை ஆசாரியர்கள் ஆக்கினேன்.
And all your brothers, the 12 tribes and the other 11 tribes will pay you a tithing.
உங்களுடைய எல்லா சகோதரர்களும் மற்ற 11 கோத்திரங்களும் உங்களுக்கு தசமபாகங்களை தருவார்கள் என்றார்.
When you get a 9 bushel of apples, pour 1 bushel to the Levites.
உங்களுக்கு 10 மரக்கால் ஆப்பிள்கள் கிடைத்தால் ஒரு மரக்கால் ஆப்பிள்களை லேவியர்களுக்கு கொடுத்து விடுங்கள்.
When you run your sheep to the hall here, pick up the 10th sheep.
உங்கள் ஆடுகளை இங்கே நீங்கள் கடக்க பண்ணும்போது 10th ஆட்டை தெரிந்து கொள்ளுங்கள்.
I don't care if it's a little one or a big one, fat one or a poor one. That belongs to the Levites.
அது மிக சிறியதொன்றாய் இருந்தாலும் அல்லது அது பெரியதாய் கொழுத்ததாய் அல்லது மெலிந்ததாய் இருந்தாலும் கவலை இல்லை. அது லேவியர்களுக்கு சொந்தமானது.
Now Levites, when you get all this, then you tithe too to the Lord.
இப்பொழுது லேவியர்களே, நீங்கள் இவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்போது நீங்களும் உங்கள் தசமபாகத்தை கர்த்தருக்கு செலுத்துங்கள்.
You make the wave offering, the heave offerings, the different offerings. You tithe to the Lord.
நீங்கள் அசைவாட்டும் காணிக்கையை, ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை, இன்னும் வித்தியாசமான காணிக்கைகளை நீங்கள் செலுத்துங்கள். நீங்கள் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துங்கள்.
Said Moses, for your part, I am yours.
ஆனால் மோசே, உன்னுடைய பங்கோ நானே உன்னுடைய பங்கு என்றார். ஓ என்ன,
He said, I'm your satisfying portion.
நானே உன்னை திருப்தியாக்கும் பங்கு.
That's what the Holy Ghost is to the church today.
இன்றைக்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதே பங்காயிருக்கிறார்.
Silver and gold have I none, but I have a satisfying portion. Hallelujah.
வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒரு திருப்தியாக்கும் பங்கு இருக்கிறது. Hallelujah.
Education, I can't hardly read this book, but I got a satisfying portion. That's good.
கல்வி, என்னால் இந்த புத்தகத்தை படிக்க கூட முடியாது, ஆனால் இடத்தில் ஒரு திருப்தியாக்கும் பங்கு உண்டு. இது நல்லது.
Doctor's degree, I don't have any. PhDs or LDs or nothing else.
டாக்டர் பட்டம் அப்படி ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. PhD, LLD அல்லது ஒன்றுமே இல்லை.
But there's one thing I have, the satisfying portion.
ஆனால் இடத்தில் ஒரு காரியம் இருக்கின்றது, திருப்தியாக்கும் பங்கு என்னிடம் இருக்கின்றது.
That's the part I want.
எனக்கு தேவையானது அந்த பங்குதான்.
That's the part God wants you to have.
அந்த பங்கை தான் நீ உடையவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Throw the rest of these old things away, all the prestige and everything else, and walk out and get God's satisfying portion.
மற்ற பழைய காரியங்களையும் எல்லா கௌரவத்தையும் மற்ற எல்லாவற்றையும் இருந்துவிட்டு வெளியே நடந்து தேவனுடைய திருப்தியாக்கும் பங்கை பெற்றுக் கொள்ளுங்கள்.
Those what you've got of this earth, you leave here when you leave.
ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களிடத்தில் உள்ளவைகளை நீங்கள் மறிக்கும் போது அப்படியே விட்டு விட்டு போகிறீர்கள்.
But if you've got that satisfying portion, it'll take you up. Just a certain.
ஆனால் உங்களிடத்தில் அந்த திருப்தியாக்கு பங்கு இருக்குமானால் அது உங்களை அவ்வளவு நிச்சயமாய் மேலே கொண்டு செல்லும்.
We're always taking out insurance to take to give the undertaker.
நாம் மரித்தால் நம்மை அடக்கம் செய்வதற்கான செலவுகளுக்காக பூமி கடியில் கொண்டு போகும் செலவுக்காய் நாம் எப்பொழுதும் காப்பீட்டில் பணம் சேர்த்து வைக்கிறோம்.
Let's get God's satisfying portion and get the uptaker instead of the undertaker.
நாம் தேவனுடைய திருப்தியாக்கும் பங்கை பெற்றுக்கொண்டு பூமியின் கீழ் கொண்டு செல்பவர்களுக்கு பதிலாக மேல் நோக்கி கொண்டு செல்பவரை பெற்றுக் கொள்வோம். அவர்கள் இருவரும்
பணிபுரிகின்றனர்.
இப்பொழுது நாம் பார்ப்போம், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த இடத்திற்கு வந்து ஆசாரியர்களிடத்திற்கு திரும்பி போகவில்லை. வருகின்றதா, அவர்கள் அதை பெற்றிருந்தார் என்பதை அது காண்பிக்கிறது.
They wasn't going back to that old cold formal thing again. No.
அவர்கள் அந்த பழைய குளிர்ந்து போன சம்பிரதாய மார்க்கத்திற்கு மறுபடியும் போய்க் கொண்டிருக்கவில்லை. இல்லவே இல்லை.
Go back and say, now look here what they did. No, no.
திரும்பி போய் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று இங்கே பாருங்கள் என்று கூறினார்கள். இல்லை இல்லை.
They had their own company.
அவர்களை சேர்ந்த சொந்த கூட்டத்தார் இருந்தார்கள்.
There's only about a dozen of them there, but that was a company enough. A little bitty handful of people.
இங்கேயோ சுமார் ஒரு டஜன் ஆட்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அது போதுமான கூட்டமாக இருந்தது. ஒரு சிறு கூட்ட ஜனம்.
Being let go, actually beat them and threatened them. If you ever baptize in Jesus' name again.
விடுதலை ஆக்கப்பட்ட பின்பு அவர்கள் அவர்களை அடித்து பின்பு அவர்களிடம் நீங்கள் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தால் என்று பயமுறுத்தினார்கள். அது உண்மை, புரிகின்றதா?
If you ever preach in Jesus' name again, whatever you do, we'll get you.
நீங்கள் மட்டும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் பிரசங்கித்தால் அல்லது நீங்கள் என்ன செய்தாலும் சரி நாங்கள் உங்களை வந்து பிடித்துக் கொள்வோம் என்றார்கள்.
That's quite a threat. Let's go to the rest of the brothers.
அவர்கள் அது ஒரு பயங்கரமான பயமுறுத்தல், மற்ற சகோதரத்தில் போவோம் வாருங்கள் என்றார்கள்.
Oh, that's the way. In unity there's power. In unity there's power.
ஓ, அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். ஒற்றுமையாய் இருப்பதில் வல்லமை இருக்கிறது. ஒற்றுமாய் இருப்பதில் வல்லமை இருக்கிறது.
So let's go over to the rest of the brethren and find out what we can do.
நாம் மற்ற சகோதரத்திற்கு போய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டறிவோம் என்றார்கள்.
Now they all come together and was telling different experiences.
இப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்து வெவ்வேறு அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருந்தனர்.
Being let go, they went to their own company and reported all that the chief priests and elders had said unto them.
அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த இடத்திற்கு வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அறிவித்தார்கள்.
And when they had heard that, they lifted up their voices to God with one accord.
அவர்கள் அதை கேட்டபோது ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு.
Now listen what they said.
இப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கவனியுங்கள்.
Watch him, watch him. Not go back and say, oh, something another about, oh Lord, I'm so sorry. No.
அவனை கவனியுங்கள், அவர்களை கவனியுங்கள். அவர்கள் திரும்பி போய், ஓ கர்த்தாவே, நான் மிகவும் மறந்துகிறேன், அப்படி வேற ஏதோ காரியத்தை கூறவில்லை. அப்படி இல்லை.
They were already saved. They were filled with the Spirit. They had eternal life.
அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருந்தார்கள்.
Lifted up their voice with one accord and said, Lord, thou art God.
ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறீர்.
ஆமென்.
சகோதரன் பால்மர், எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது விருப்பம். நீர் தேவனாய் இருக்கிறீர், நாங்கள் அதை அறிவோம்.
Which has made heavens and earth and the sea and all that in them is.
நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனாய் இருக்கிறீர்.
Who by the mouth of thy servant David said.
தேவரே, உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் கூறினீர்.
Now watch, you go to come back and say, now we're not a...
இப்ப இதை கவனியுங்கள், நீங்கள் திரும்பி வந்து நாங்கள் இனிமேல்.
Now you go out there and say, well, now Lord, now wait a minute, they're just making so much fun of me.
நீங்கள் எங்கே போய், சரி இப்பொழுது ஆண்டவரே ஒரு நிமிடம் போறும், அவர்கள் என்னை எவ்வளவாய் கேலி செய்தார்கள் என்று அவர்கள் கூறவில்லை.
Didn't he say they'd do it?
அவர்கள் அமிதமாய் செய்வார்கள் என்று அவர் சொல்லவில்லையா?
All that live godly in Christ Jesus shall suffer persecution.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சரி, உங்களுக்கு தெரியுமா, என் முதலாளி கூறினார், நான் உன்னை கண்டுபிடித்தால் என்றார். அவர்கள் அமிதமாய் கூறுவார்கள் என்று அவர் சொல்லவில்லையா? உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு நாள் அவர்கள் அதை குறித்து நீதிமன்றத்துக்கு எடுத்துச்
சென்றனர். என்னுடைய
நாமத்து நிமித்தம் நீங்கள் ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள்.
Take no thought what you'll say because it's not you that's speaking.
என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள், பேசுகிறவர் நீங்கள் அல்ல என்று அவர் கூறவில்லையா?
நேற்றைய
தினம் சம்பவித்ததை நான் கண்டேன்.
It's the Holy Spirit that dwells in you. He'll do the speaking. That's right.
அது உனக்குள்ளாக வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார், அவர் அதை செய்வார். பாருங்கள், அவர் அது உண்மை சரியா?
Take no thought what you shall say.
என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள்.
Lord, who by thy mouth of thy servant David has said, why did the heathens rage and the people imagine a vain thing? The kings of the earth stood up and the rulers gathered together against the Lord and against his Christ. Of a truth, Lord, against thy holy child Jesus, whom thou hast anointed, both Herod and Pontius Pilate, with the Gentiles and the people of Israel, gathered together for to do whatsoever thou hand and thou counsel has determined before to be done.
புரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் உரஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஓ என்ன, எனக்கு அது விருப்பம்.
Lord, they're just doing the very thing that you said they'd do.
கர்த்தாவே, அவர்கள் செய்வார்கள் என்று கூறின அதே காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்.
What the Bible says?
வேதம் என்ன கூறியுள்ளது?
In the last days there come scoffers, heady, high-minded, lovers of pleasure more than lovers of God.
கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் துரிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும்
true speakers, false accusers, incontinent, despisers of those that are good, having a form of godliness but denied.
இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதருக்களாயும்
இருப்பார்கள்.
அவர்கள் அங்கு மேலாக சென்று வல்லமையை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
having a form of godliness but denying the power thereof from such turn away.
தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
That's what the Holy Ghost says.
அதுதான் பரிசுத்த ஆவி. புரிகின்றதா?
What is determined to be done.
செய்யும்படி முன்குறித்த யாவையும்.
Now Lord, behold their threatenings. And grant unto thy servants that with all boldness we may speak thy word.
இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள்.
Oh, I like that.
Oh, எனக்கு அது விருப்பம்.
Get that old wishbone out and get a real backbone in there.
அந்த கோழி எலும்பை தூக்கி தூர எரிந்து விட்டு ஒரு உண்மையான முதுகெலும்பை உள்ளே பெற்றுக் கொள்ளுங்கள்.
Now watch here.
இப்பொழுது இங்கே கவனியுங்கள்.
We may speak thy words by stretching forth thy hand to heal.
உம்முடைய வசனத்தை நாங்கள் பேசும்படியாக குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி.
Oh, brother, demons don't die, but the Holy Ghost don't either.
ஓ சகோதரனே, பிசாசுகள் மரிக்கிறதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியும் கூட மரிப்பதில்லை. புரிகின்றதா?
Stretching forth thy hand to heal, that signs and wonders may be done by the name of thy holy child Jesus.
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி.
You see what this person about, don't you?
அவர்கள் எதை குறித்து சந்தடி செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களா?
They're doing the same thing today, but don't do a bit of good.
இன்றைக்கும் அவர்கள் அதே காரியத்தை செய்கிறார்கள், ஆனால் அது சிறு நன்மையும் செய்யாது.
And when they had prayed, the place was shaken, where they were assembled together, and they were all filled with the Holy Ghost and spake the word of God with boldness.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
They got something when they went up there, didn't they?
என்னே, அவர்கள் அங்கே மேலறைக்கு சென்றபோது அவர்கள் ஏதோ காரியத்தை பெற்றுக் கொண்டார்கள் இல்லையா?
The promise said that's what the Holy Ghost is. To give you boldness. To give you a comfort. To seal you. Give you a sign.
வாக்குத்தத்தம் கூறுகிறது அதுதான் பரிசுத்த ஆவி என்று. உனக்கு தைரியத்தை கொடுக்கு, உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கு, உன்னை முத்தரிக்க உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க. ஓ என்ன,
listen, oh wish we just had time. We go down with Philip to the Samaritans in Acts 8:14. You all put me down.
கவனியங்கள், ஓ நமக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நான் பிலிப்போடு கூட சமாயருக்கு போவது நலமாயிருக்கும். அப்போஸ்தலர் 8:14, நீங்கள் எல்லாரும் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
They had received a great joy. They had great healing. But they had been baptized in the name of Jesus Christ.
அங்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அங்கு பகத்தான சுகமளித்தல் நிகழ்ந்தது. ஆனால் அவர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள்.
But they sent up to Jerusalem to get Peter.
ஆனால் அவர்கள் பேதுருவை அழைத்துக் கொண்டு வரும்படியாக எருசலேமுக்கு ஆட்களை அனுப்பி வரவழைத்தார்கள்.
He came down and laid hands on them and they received the Holy Ghost. Acts 8:14.
அவன் வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 8:14.
The Gentiles, there was one by the name of Cornelius.
புறஜாதிகளிலே கொர்நேலி என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான்.
He was a wonderful man, paid tithes, built synagogues for the people, respected God, feared God.
அவன் ஒரு அருமையான மனிதன், தசமபாகம் கொடுத்தான், ஜனங்களுக்காக ஜப ஆலயங்களை கட்டினான், தேவனுக்கு மரியாதை செலுத்தி தேவனுக்கு பயந்திருந்தான்.
A good man. Good Presbyterian, Methodist, Baptist, or something other. See? Very good man.
ஒரு நல்ல மனிதன், நல்ல Presbyterian, Methodist, Baptist, அல்லது வேறு எதையோ பாருங்கள், ஒரு மிகவும் நல்ல மனிதன்.
But one day God said he's a good man, so I'm just going to send him to a meeting.
ஆனால் ஒரு நாள் தேவன் சொன்னார், அவன் ஒரு நல்ல மனிதன், ஆகவே நான் ஒரு கூட்டத்திற்கு அவனை அனுப்ப போகிறேன்.
Get my preacher over here to tell him about it.
என்னுடைய பிரசங்கியாரை இங்கே கொண்டு வந்து அதை குறித்து அவனுக்கு சொல்ல வேண்டும் என்றார்.
All right, so he saw a vision, said go down to Joppa and find one down there named Simon Tanner. There's one Simon Peter in there.
சரியா? ஆக அவனு தரிசனம் கண்டான், அதிலே நீ யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பு, அங்கே சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு தோல் பதனிடுகிறவன் இருக்கிறான், அவனிடத்தில் அங்கே ஒரு சீமோன் பேதுரு என்று பெயர் கொண்ட ஒருவன்
இருக்கிறான்.
அவன் இங்கு வரட்டும், அவன் உனக்கு வழி அறிவிப்பான், ஏனென்றால் அவன் ஏதோ காரியத்தை
பெற்றிருக்கிறான்.
அங்கு பேதுரு வந்து எழுந்து நின்ற போது கொர்நேலியு அந்த பிரசங்கியாரை பணிந்து கொள்ள போய்க் கொண்டிருந்தான். அவன் பணிந்தான். ஆனால் பேதுருவோ எழும்பினில் நானும் உன்னை போன்று ஒரு மனிதன் தான் என்றான்.
While Peter yet spake these words, how they went back in the beginning, yet, same things I'm talking about, how God promised to pour out the Holy Ghost.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், அதாவது துவக்கத்திலேயே அவர்கள் எப்படி திரும்பி போனார்கள் என்று அதே காரியங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது எப்படி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவதாக வாக்களித்துள்ளார் என்பது.
While he spake these words, the Holy Ghost fell on them.
Hallelujah.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார்.
Yeah, that's what the Holy Ghost is. Who it's for? Sure.
ஆம், அதுதான் பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி நிச்சயமாக.
And they were all filled with the Holy Ghost.
அவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்.
Now, notice, in Ephesians, there was a Baptist brother.
இப்பொழுது கவனியுங்கள், அங்கே எபேசியரில் அங்கே ஒரு பாப்டிஸ்ட் சகோதரன் இருந்தான்.
He was first a lawyer, smart, intelligent man, know the law, great man, a scholar.
முதலாவதாக அவன் ஒரு வழக்கறிஞனாக இருந்தான், சாமர்த்தியம் உள்ளவன், புத்திசாலியான மனிதன், சட்டங்களை நன்கு அறிந்தவன், மகத்தான மனிதன், ஒரு மேதை.
One day he got to reading the Bible and he seen there would come one by the name of the Messiah.
ஒரு நாள் அவன் வேதத்தை வாசிக்கலானான், மேசியா என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் வருவார் என்று அவன் அங்கே
கண்டான்.
அந்தபடியாய் அவன் வாசித்த சமயத்தில் அவன் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட துவங்கி, எனக்கு உறுதியாகிவிட்டது.
And I openly profess my faith that Jesus is the Christ, the Son of God.
தேவகுமாரனாகிய இயேசுவே கிறிஸ்து என்று அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படையாய் அறிக்கையிடுகிறேன் என்றான்.
He was a real Baptist.
அவன் ஒரு உண்மையான பாப்டிஸ்டா இருந்தான்.
Here he come on. I openly profess that Jesus is the Christ.
இதோ அவன் வந்து இயேசுவே கிறிஸ்து என்று நான் வெளிப்படையாக அறிக்கையிடுகிறேன் என்றான்.
He got to do it so much that God called him into ministry.
அவன் அதை அதிகமாக செய்ய தேவன் அவனை ஊழியத்திற்குள் அழைத்தார்.
God will always speak to a true heart.
தேவன் எப்பொழுதும் ஒரு உண்மையான இருதயத்துடன் பேசுவார்.
And there was a little old tent maker down there by the name of Aquila and Priscilla, a husband and wife.
அங்கே ஆக்கில்லா பிஸ்கில்லால் என்ற பெயர் கொண்ட ஒரு கணவனும் மனைவியுமான ஒரு சிறிய பழைய கூடாரம் பண்ணும் தொழிலாளிகள் அங்கே இருந்தார்கள்.
They were tent makers. Acts the 18th chapter tells you about it.
அவர்கள் கூடாரம் பண்ணும் தொழிலாளிகள் அப்போஸ்தலர் 18 அதிகாரம் அதை குறித்து உங்களுக்கு கூறுகிறது.
Paul, they were friends of his.
அவர்கள் பவுலினுடைய நண்பர்களாக இருந்தார்கள்.
They had received the Holy Ghost under the hands of Paul and his teaching.
அவர்கள் பவுலினுடைய கரத்தின் கீழும் அவருடைய உபதேசத்தின் கீழும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள்.
They heard there's a revival over there, so they went over. There's only about 10 or 12 attending it.
அங்கே எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கிறது என்று கேள்விப்பட்டபடியால் அங்கு சென்றனர். அங்கே 10 அல்லது 12 பேர் மட்டுமே இருந்தனர்.
So he went over there to look at and he heard this preacher preach with the sincerity of his heart.
ஆகவே அதை காண வேண்டும் என்பதற்காக அங்கே போயிருந்தனர். அந்த பிரசங்கியார் அவருடைய இருதயத்தின் உத்தமத்தை அங்கே பிரசங்கிக்க அவர்கள்
கேட்டனர்.
அவன் சத்தியத்திற்கு செவி கொடுப்பான் என்று நான் நம்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று அவர்
கூறினார்.
ஆகவே கூட்டம் முடிந்தவுடன் அவன் அவனை கூடாரத்துக்கு பின்னாக அழைத்து,
We got a little brother about so high, a little hook-nosed Jew, but when he comes over, he'll teach you the word of God plainly.
இங்கே பாரும், எங்களிடத்தில் இவ்வளவு உயர்மாய் உள்ள ஒரு சிறு சகோதரன் இருக்கிறார். அவனுக்கு மூக்கு கொக்கி போன்று வளைந்திருக்கும் யூதன். ஆனால் அவன் வரும்போது அவன் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாய் போதிப்பான் என்று கூறினான்.
Well, after a while, Paul was in jail at the same time.
அந்த நேரத்தில் பவுல் சிறையில் இருந்தான்.
Awful place for a modernistic preacher, wasn't it?
ஒரு நவீன பிரசங்கியாருக்கு அது ஒரு மோசமான இடம் அல்லவா?
But he was in jail, the Lord had him in there.
ஆனால் அவன் சிறையில் இருந்தான், தேவன் அவனை அங்கு வைத்திருந்தார்.
So, as the earthquake comes, shook the jail down, he took the jailer and his household and baptized them all in the name of the Lord Jesus and took off. Come on over.
ஆகவே பூமி எதிர்ச்சி வந்து சிறைச்சாலை அசைந்தது. அவன் சிறை காவலனையும் அவன் வீட்டாரையும் கொண்டு போய் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு அவனம் விட்டு
வெளியேறினான்.
அங்கே குறி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்குள் இருந்த ஒரு அசுத்த ஆவியை
துரத்தினான். So then they put him in jail for it.
அவர்கள் அவளை கொண்டு குறிச்சொல்லி மிகுந்த ஆதாயத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் அதை அம்பலமாக்கினான். ஆகவே அவன் சிறையில் அடைக்கப்பட்டான்.
Lord shook the jail down because he had a bunch of people who were to hear the truth.
கர்த்தர் சிறைச்சாலை அசைத்தார். ஏனென்றால் அங்கே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தார்கள்.
You can't bind God's word. There's no matter what you can. You just can't do it.
தேவனுடைய வார்த்தையை உங்களால் கட்ட முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களால் கட்டி போட முடியாது. உங்களால் அப்படியே செய்யவே முடியாது.
So he come over there to where this man was.
இந்த மனிதன் இருக்கின்றதானே அந்த இடத்திற்கு அவன் வந்தான்.
Aquila and Priscilla, maybe they had some sandwiches.
ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாவும் ஒரு கால் சில சாண்ட்விச்சுகளை வைத்திருக்கலாம்.
Right immediately after the sandwiches eat, they were going to revival.
சரி, அந்த சாண்ட்விச்சுகளை சாப்பிட்டு முடித்த உடனேயே நாம் எடுப்புதலுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினான்.
Paul sat back there and held his little robe and listened to this Baptist preacher preach.
அவள் அங்கே பின்னாக உட்கார்ந்து தன் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு அந்த பாப்டிஸ்ட் பிரசங்கியார் பிரசங்கிக்க கேட்டுக்
கொண்டிருந்தான்.
அவன், நீங்கள் பிரசங்கித்தது நன்றாக இருந்தது, ஆனால் இதை காட்டில் இன்னும் அதிகம் உள்ளது.
வைத்தியர்
அப்பல்லோஸ், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Have you received the Holy Ghost since you believed?
நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றார்.
He said, we didn't know where they were. What do you mean by the Holy Ghost? We're Baptists.
அவன் அதற்கு, ஓ, அப்படி ஒன்றும் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. பரிசுத்த ஆவியினால் என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் பாப்டிஸ்டுகள் என்றான். பவுல் அதற்கு, நீங்கள் பாப்டிஸ்டுகள் என்று எப்படி அறிவீர்கள்
என்றான். புரிகின்றதா?
அதுவா, நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டுமே அறிந்திருக்கிறோம்
என்றான்.
அதற்கு பவுல், யோவான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை மாத்திரமே கொடுத்து தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று கூறவில்லையா
என்றான்.
அவர்கள் அதை கேட்டபோது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
And Paul laid his hands upon them and the Holy Ghost came on them and they spoke in tongues and prophesied.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எவனுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.
Now, how do we do it? I want to tell you something. We'll close because I told you I'd let you out early.
நாம் அதை எப்படி செய்வோம்? நான் உங்களுக்கு ஒன்றை கூறப்போகிறேன். நாம் முடித்து விடுவோம். ஏனென்றால் உங்களை சீக்கிரமாய் அனுப்பிவிடுவேன் என்று நான் கூறியுள்ளேன்.
You know what the Holy Ghost is.
பரிசுத்த ஆவி என்ன என்று உங்களுக்கு தெரியும்.
For the last scripture for tonight, I got another bunch down here, but we'll have to omit that.
இன்றைய இரவின் கடைசி வேத வாக்கியம், என்னிடம் அநேக வசனங்கள் குறிக்கப்பட்டுள்ளது, ஆனால் அவைகளை எல்லாம் விட்டுவிடப் போகிறேன்.
Let's turn over to 1 Corinthians 12.
1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
And then we'll read this And then we'll close.
நாம் இதை வாசிப்போம், பிறகு முடித்து விடுவோம்.
All right. 1 Corinthians, the 12th chapter.
சரி, 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
How many believe the teaching of St. Paul?
பரிசுத்த பவுலின் உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்?
Sure. He said in Galatians 1:8, if an angel taught anything different, let him be accursed. Let alone a preacher.
நிச்சயமாக கலாத்தியர் 1:8 அவர் ஒரு பிரசங்கியார் அல்ல ஒரு தூதனே வந்து வித்தியாசமாக எதையாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறியுள்ளார்.
If an angel from heaven come down and taught anything different, let him be cursed.
ஒரு கால ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வித்தியாசமான ஏதாவது காரியத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
Don't have nothing to do with it.
புரிகின்றதா? அதனோடு எவ்வித தொடர்பும் வைக்க வேண்டாம்.
Now watch this. 1 Corinthians 12.
இப்போது இதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
How many knows that we have got to be in Christ in order to go in the resurrection because it's His body that God promised to raise up?
உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உயிரோடு எழுப்பேன் என்று தேவன் வாக்களித்துள்ளது அவருடைய சரீரத்தை தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்?
There's no other way. There's not another way. If you're outside of Christ,
வேறு ஏதும் வழியே கிடையாது. கிறிஸ்துவுக்கு வெளியாக நீங்கள் இருப்பீர்களானால் வேறொரு வழியும் கிடையாது.
You might look back here and believe on him. Say, sure, I believe him. He's the Son of God.
ஒரு கால் திரும்பி இங்கே நோக்கி பார்த்து அவர் மேல் விசுவாசம் வைத்து நிச்சயமாக நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் தேவனுடைய குமாரன் என்று கூறலாம்.
Good, my brother. I'm ready to shake your hand when you say that.
நல்லது, என் சகோதரனே, நீ அதை கூறுகின்ற வேளையிலே நான் உன் கரத்தை குலுக்க ஆயத்தமாயிருக்கிறேன்.
I believe on him. I'll confess him as my savior.
நான் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறேன், அவர் என்னுடைய இரட்சகர் என்று அறிக்கையிடுவேன்.
That's good, but you're still not in.
அது நல்லதுதான், ஆனால் அப்படி இருந்தும் நீ இன்னமும் அவருக்குள்ளாக இல்லாமல் இருக்கின்றாய்.
I'll shake hands with the preacher. I'll confess my sin.
நான் பிரசங்கியாருடன் கை குலுக்குவேன், என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வேன்.
That's still an in.
அது இன்னமும் அவருக்குள்ளாக இல்லாததாய் இருக்கிறது.
Now watch. See what Paul said, how you get in Christ.
இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக போக முடியும் என்று பவுல் கூறுகின்றார் என்று பாருங்கள்.
How you go to be known as a circumcision, Abraham, they give a sign.
ஆபிரகாம் விருத்தசேதனம் பண்ணப்பட்டார் என்று நீ எப்படி அறிய போகின்றாய்? அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Listen to this now, 1 Corinthians 12th chapter, and let's begin at the 12th verse.
இதை சற்று கவனியுங்கள், 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 12 வசனம் முதல் துவங்குவோம்.
For as the body is one,
it has many members, and all members of that one body, being many, are one body, so also is Christ.
எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். பிரிந்திருக்கவில்லை, ஒன்றாகவே இருக்கிறார்.
For by one church.
கவனியுங்கள், ஒரே சபையினாலேயா?
என்னோடு
இதை எத்தனை பேர் வாசிப்பீர்கள்?
By one handshake.
ஒரே கை குலுக்கலினாலேயா?
By one water.
ஒரே தண்ணீரினாலேயா? இல்லை.
That somebody's wrong.
அப்படியானால் யாரோ தவறா இருக்கிறார்கள்.
By one
ஒரே ஆவியினாலே.
Is it a capital?
ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தினால் எழுதியிருக்கிறது.
That's Holy Spirit.
அப்படியானால் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதா இருக்கிறது? புரிகின்றதா?
By one Spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one Spirit.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்.
The body of Christ is one spirit where every member from Pentecost to this time drinks of the same new wine, the same Holy Ghost, bringing forth the same results.
கிறிஸ்துவனுடைய சரீரமானது ஒரே ஆவியாய் இருக்கிறது. அதில் எல்லா அங்கத்தினரும் பெந்தேகோஸ்தே முதல் இந்நாள் வரைக்குமாய் பரிசுத்த ஆவியாகிய அதே திராட்சை ரசத்தை பருகி அதே விளைவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
How do we do it? By one Spirit.
நாம் அதை எவ்விதமாய் செய்ய முடியும்? ஒரே ஆவியினாலே.
If God open door of the Holy Spirit?
அது தேவனுடைய திறந்த வாசல், பரிசுத்த ஆவி.
What is it?
அது என்ன?
It's God's open door.
அது தேவனுடைய திறந்த வாசல்.
It's a sign, it's a seal, it's a comforter, it's an advocate, it's an assurance.
அது ஒரு அடையாளம், அது ஒரு முத்திரை, அது ஒரு தேற்றரவாளன், அது ஒரு பரிந்து பேசுகிறவர், அது ஒரு உறுதியாயிருக்கிறது.
It's rest, it's peace, it's goodness, it's healing, it's life.
அது இளைப்பாறுதல், அது சமாதானம், அது நன்மையாய், அது சுகமளிக்கும் ஒன்றாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது.
It's God's open door to all these things.
இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அது தேவனுடைய திறந்த வாசலாய் இருக்கிறது.
It's God's open door to Christ, which has God proved that he raised up Jesus from the dead.
அது கிறிஸ்துவிடத்திற்கு போவதற்கான தேவனுடைய திறந்த வாசலாய் இருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினார் என்று தேவன் நிரூபித்து,
and those that are dead in Christ will God bring with him at the resurrection.
கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களை அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் தேவன் கொண்டு வருவார்.
Grieve not the Holy Spirit whereby you are sealed into Christ until the day of your redemption.
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
How many believe it? What is Christ? What is the Holy Ghost?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? பரிசுத்த ஆவி என்றால் என்ன?
It's not something people laugh at.
அது ஏதோ ஜனங்கள் பார்த்து சிரிக்கும் ஒன்றல்ல.
It is something people laugh at, but it ain't to the believer.
அது ஜனங்களுக்கு பார்த்து சிரிக்கத்தக்க ஏதோ காரியமாய் இருக்கிறது, ஆனால் விசுவாசிக்கோ அது அப்படியான ஒரு காரியமாய் இருக்கவில்லை.
To the unbeliever, I wish I had along 2-3 weeks, I'd like to take tomorrow night and tell you what it is to the unbeliever.
அவிசுவாசிக்கு அப்படியாய் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் கிடைத்தால் நலமாயிருக்கும். அவிசுவாசிக்கு அது என்னவாய் இருக்கிறது என்று உங்களுக்கு கூற நாளை இரவை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
Let me just run through just a moment of time.
சிறிது நேரத்திற்குள் இதை வேகமாக கூறுகிறேன்.
It's a laughing stock. It's a snare. It's a stumbling block. It's death.
அது பரிகாசத்திற்கு இலக்காய் இருக்கிறது, அது ஒரு கண்ணியாய் இருக்கிறது, அது ஒரு இடரலாய் இருக்கிறது, அது மரணமாய் இருக்கிறது.
It's eternal separation from God.
அது தேவனிடத்தின்றி நித்தியமான பிரிவினையாய் இருக்கிறது.
I just can't think of the thing that it is to the unbeliever.
அரே அவிசுவாசிக்கு என்னவா எல்லாம் இருக்கிறது என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை.
Remember, the same rain that the unbeliever made fun of was the same rain that saved Noah and his family. See?
நினைவிருக்கட்டும், அவிசுவாசி எந்த மழையை பார்த்து பரிகசித்தானோ அதே மழையானது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தது. புரிகின்றதா?
The same Spirit, Holy Ghost, that people are making fun of and says is crazy and a bunch of nuts, it's insanity.
ஜனங்கள் பார்த்து பைத்தியம், ஒரு கூட்ட நட்டுக்கள், சித்த கோளாறு என்று கேலி செய்து சிரிக்கின்ற அதே ஆவி, பரிசுத்த ஆவியானது,
it's the same thing that will rapture the church and take it up at the last days will bring judgment upon the unbeliever.
எடுத்துக்கொள்ளப்படுதலில் கடைசி நாட்களில் சபையை மேலே கொண்டு போவதும் அவிசுவாசியின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதும் அதே ஆவியாய் இருக்கிறது. அது உண்மை.
That's what the Holy Ghost is.
அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது.
Blessed are they, may I say this in the sincerity of my heart.
என்னுடைய இருதயத்தின் உத்தமத்தோடு நான் இதை கூறுகிறேன்.
Blessed are they that do hunger and thirst for it, for they shall be filled.
அதன் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
Tomorrow night we're going to talk about how what it does when it comes.
நாளை இரவு நாம் எப்படி அது வரும் என்றும் அது வரும்போது அது என்ன செய்கிறது என்று பார்ப்போம்.
Now, how many in here would like to receive the Holy Ghost and want somebody to pray for you that you'll see the light?
இப்பொழுது இங்குள்ளவர்களில் எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக யாராவது எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறீர்கள்?
You know what it is.
அது என்னவாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும்.
Now tomorrow night we're going to take what it does.
இப்பொழுது நாளை இரவு நாம் அது என்ன செய்யும் என்பதை எடுத்துக்கொள்ள போகிறோம்.
And then the next night is how to receive it.
அதன் பிறகு அதற்கு அடுத்த இரவு எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி எடுத்துக்கொள்வோம்.
Then we're going to call in, have people here instructed and go right into the rooms and stay there if it takes all through Christmas. Right. until the Holy Ghost comes.
அதற்கு பிறகு நாங்கள் ஜனங்களை அழைத்து இங்கே அவர்களுக்கு அதை விளக்கி சொல்லி நேராக அறைகளுக்குள் சென்று அங்கே காத்திருக்க போகிறோம். அது கிறிஸ்துமஸ் மட்டும் கூட நீடிக்கலாம், அது உண்மை. அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் மட்டாய் காத்திருக்கலாம். நாங்கள் நிதான புத்தியுள்ள வேதாகம அஸ்திபாரத்துடன் அதை அணுக போகிறோம். தேவன் அதை வாக்களித்து துவக்கத்திலே அது விழுந்தது போன்றும் நாங்கள் அதை அணுகி அதை அடைய போகின்றோம். அந்த விதமாகத்தான் அதை செய்ய நாம் இங்கே இருக்கிறோம்.
It doesn't make any difference what anything says with the word of God has preeminence in my heart. That's right.
மற்றவைகள் என்ன கூறினாலும் அது எந்த விதமான வித்தியாசத்தையும் உண்டாக்கப் போகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய இருதயத்தில் முதன்மை ஸ்தானம் உண்டு, அது உண்மை.
And I want what God's got for me.
தேவன் எனக்காக எது வைத்திருக்கிறாரோ அதையே நான் விரும்புகிறேன்.
If there's anything more open heaven, Lord, it's because my heart's open for it.
இன்னும் ஏதாகிலும் கூடுதலாக இருக்குமானால் வானத்தை திறவும் கர்த்தாவே, ஏனென்றால் என்னுடைய இருதயம் அதற்காக திறந்திருக்கிறது, அது உண்மை. எத்தனை பேருக்கு அது தேவையாக இருக்கிறது? இப்பொழுது உங்கள் கரத்தை உயர்த்தி எனக்கு ஜெபியம் என்று கூறுங்கள். இப்பொழுது உங்கள் கரங்கள் உயர்த்தினவாறு இருக்கின்ற வேளையிலே,
ஹெவன்லி ஃபாதர், we've taught a long time. But your spirit is here.
பரலோக பிதாவே, நீண்ட நேரம் நாங்கள் போதித்தோம், ஆனாலும் உம்முடைய ஆவி இங்கே இருக்கிறது.
There are hands, it's up in the air now.
இப்பொழுது கரங்கள் ஆகாயத்தை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது.
And they know what it is. They know what the Holy Spirit means.
அது என்னவென்று அவர்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்றும் அவர்களுக்கு தெரியும்.
I pray God that before this meeting shall end, that every hand in here will be raised that they have received it.
இந்த கூட்டமானது முடிவதற்கு முன்னர் இங்கே இருக்கின்ற கரங்கள் யாவும் பெற்றுக் கொண்டேன் என்று உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன்.
Grant it, Lord.
இதை அழியும் கர்த்தாவே.
We pray for them.
நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
We ask you to bless them and to give them the desire of their heart.
அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை சந்திக்கப்படவும் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம்.
Look at their hands, Lord.
அவர்களுடைய கரங்களை பாருங்க கர்த்தாவே.
They love you. They want it.
அவர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது.
They know they can't go.
அவர்கள் போய்விட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும்.
Tomorrow night, if you'll help me, Lord, we can prove it in the scripture that they'll never make the rapture without it.
நாளை இரவு நீர் எனக்கு உதவி செய்வீரானால் கர்த்தாவே, அதை பெற்றுக் கொள்ளாமல் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போக முடியாது என்பதை நாங்கள் வேத வார்த்தைகளை கொண்டு எங்களால் நிரூபிக்க முடியும்.
So I pray, Father, that you'll give them hungering and thirsting so that they can be filled.
ஆகவே பிதாவே, அவர்கள் நிரப்பப்படும்படியாக அவர்களுக்கு பசி தாகத்தை தாரும்.
I present them to you now, Father.
பிதாவே, அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன்.
And grant these blessings as we ask it in Jesus' name. Amen.
இந்த ஆசீர்வாதங்களை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம்.
ஆமேன்.
நாம் மறுபடியுமாய் பாடுவதற்கு முன்பாக நான் இதை கூற விரும்புகிறேன்.
I want to meet with a bunch of ministers in the room here Friday night before the service starts. See, Friday night.
வெள்ளிக்கிழமை இரவு கூட்டம் தொடங்குவதற்கு முன்னர் ஒரு கூட்ட ஊழியர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன்.
You see what I'm trying to do?
நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்று கவனிக்கிறீர்களா?
To show what it is, how to approach it, and what you respect.
அது என்னவென்று காண்பிக்கவும், அதை எப்படி அணுக வேண்டும் என்றும், அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று காண்பிக்கும் பொருட்டு, அப்பொழுது நீங்கள் ஒன்றுமே செய்வதறியாமல் வந்து குழம்பாமல் இருப்பீர்கள். அதன் காரணமாகத்தான் அதை நான் இன்றிரவு வைக்கவில்லை. அது என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
It's a promise. It's a seal. It's a comforter. It's so forth.
அது ஒரு வாக்குத்தமா இருக்கிறது, அது ஒரு முத்திரையா இருக்கிறது, அது ஒரு தேற்றவானா இருக்கிறது, இப்படியா இன்னும் மற்றவைகளா இருக்கிறது.
Then tomorrow night and the next night, then we'll start right then from then on until it comes.
பின்னர் நாளை இரவும் மறுநாள் இரவும் நாம் உடனடியாக துவங்கி அதிலிருந்து பெற்றுக்கொள்ளும் மட்டாய் தொடர்ந்திருப்போம்.
We'll stay until.
எவ்வளவு நேரம் நீடித்தாலும் கவலை இல்லை, அருமட்டாய் நாம் தரித்திருப்போம்.
Clean up your heart. He'll never pour in an unclean heart.
உங்கள் இருதயங்களை சுத்தம் பண்ணுங்கள், அவர் ஒரு அசுத்தமான இருதயத்திற்குள் அதை ஊற்ற மாட்டார்.
Get right, be ready, and he'll grant it.
சரிபடுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தமாய் இருங்கள், அவர் அதை அருளுவார்.
Raise your hands down. The pastor just said, and we agreed, that tomorrow night we'll start at 7 instead of 7:30.
நாளை இரவு 7:30 மணிக்கு பதிலாக நாம் 7 மணிக்கு துவங்கலாம் என்று இப்பொழுதுதான் போதகர் கூறினார். நாம் அதற்கு ஆமோதிக்கிறோம்.
Now let you out at 8:30 instead of 9:30.
அதனால் 9 மணிக்கு பதிலாக இரவு 8:30 மணிக்கு உங்களை விட்டுவிட என்னால் முடியும்.
At 7 o'clock tomorrow night the song service will start. I'll be on the message at 7:30.
நாளை இரவு 7 மணிக்கு பாடல் ஆராதனை துவங்கும். நான் 7:30 மணிக்கு செய்தியை
துவங்குவேன்.
நம்முடைய கைக்குட்டியை எடுத்துக்கொண்டு அவருக்கு அசைவாட்டுவோம். வழக்கமான முறைமையை இப்பொழுது நாம் முறிப்போம்.
சரி, இப்பொழுது உங்கள் போதகர் சகோதரன் நெவில்.